ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 3 பதம் 18. சதுர்தசம் நரசிம்ஹம் விப்ர தைத்யே இந்திரம் ஊர்ஜிதம் ததார சுரஜை ஊராவ் ஏரஹாம் கூட க்ருத்யதா. சதுர்தசம் நரசிம்ஹம் பிரதைத்யேந்திரம் ஊர்ஜிதம் ததாதகரைஜைர்வூரா ஏரகாம் கூட க்ருத்யதா. சதுர்தசம் நரசிம்ஹம் பிரதைத்யேந்திர ஊர்ஜிதம் ததாரகரஜைரூரா ஏரகாம் கூட க்ருத்யதா. பதினான்காவது அவதாரத்தில் பகவான் நரசிம்மராக தோன்றினார். தச்சன் ஒருவன் புறம்பை துளைத்து இரண்டாக பிளப்பதைப் போல அசுரனான ஹிரண்யகசிபுவின் உறுதியான உடலை அவரது தனது ரகங்களினால் இரண்டாக பிளந்தார். ஓமஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகையா சக்ஸுரன் மிழிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த நரசிம்ம பகவானுடைய அவதார திதியிலே அவதார நேரத்திலே இங்கு கூடியிருக்கக்கூடிய பகவானுடைய பக்தர்களுடைய பாதார வந்தங்கள், ஸ்ரீல பிரபுபாதருடைய பாதார வந்தங்கள், முழுந்தர் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாதார வந்தங்களை நமஸ்கரித்து பகவான் ஸ்ரீ நரசிம்மரை பற்றி அவருடைய அவதார மகிமைகளை பற்றி எளியோனான சாதாரண பக்தனான நான் சில வார்த்தைகளை பேச முயற்சி செய்கின்றேன். இந்த வேதங்களுடைய சாராம்சமான வியாசதேவரால் தொடுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட எழுதப்பட்ட இயற்றப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதம் நூலில் முதலாவது ஸ்கந்தத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் பகவானுடைய விதவிதமான அவதாரங்களை வியாசதேவர் விவரணமான முறையில் நமக்கு எழுதியிட்டு கூறுகின்றார். ஏறத்தாழ மேலோட்டமான முறையில் இந்து சமயத்தை சார்ந்த நபர்கள் என்று கூறப்படக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டில் உள்ள மக்கள் நாம் நம்முடைய சனாதன தர்மத்தை பின்பற்ற வேண்டிய முறை வேதங்களுடைய அடிப்படையில், மகாபாரதத்தின் அடிப்படையில், ஸ்ரீமத் பாகவதத்தின் அடிப்படையில். துரதிருஷ்டவசமாக நம்முடைய மேலோட்டமான இந்து சமய மக்கள், உண்மையில் சனாதன தர்மத்தை சார்ந்த இந்தியர்கள், இந்த சனாதன தர்மத்தை, இந்த பகவான் விஷ்ணு பக்தியையும் மற்ற சிறுதெய்வங்களுடைய பக்தியை கூட சாஸ்திரங்களின் அடிப்படையில் செய்யாததன் காரணமாக ஏமாற்றக்கூடிய போலி ஆன்மீகவாதிகள் மதகுருக்களுடைய ஏமாற்றுத்தனத்திற்கு உள்ளாவதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். ஆனால் உண்மையில் ஆன்மீக பாதையில், பக்தி பாதையில் நம்மளை சரியான முறையில் வழிகாட்டுவதற்காக நம்மளுடைய முன்னோர்கள், ஆச்சாரியர்கள், ஆன்மீகவாதிகள், பக்தர்கள் ஏராளமான ஆன்மீக கிரந்தங்களை நமக்கு வழங்கி எழுதி பகவானுடைய அவதார மகிமைகளை அவற்றில் விஸ்தாரமாக தொகுத்தெடுத்து இவைதான் பகவானின் அவதாரங்கள், இந்த அவதாரங்களைத்தான் நாம் வழிபட வேண்டும், தவறான முறையில் வழி தவறி செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே நமக்கு அறுதியிட்டு கூறியிருக்கின்றார்கள். அந்த முகமாக ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் ஸ்ரீமத் பாகவதம் கடந்த 5000 வருடங்களுக்கு முன்பு கலியுகத்தின் ஆரம்பத்தில் தொடுக்கப்பட்ட நூல். ஆனால் எதிர்காலத்திலும் சரி, கடந்த காலத்திலும் சரி, எதிர்காலத்தில் வரக்கூடிய அவதாரங்களுடைய தெளிவான விவரணங்கள் இந்த நூலில் எழுதப்பட்டிருக்கின்றன. அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தில் வராத பட்சத்தில் எந்த ஒரு மனிதனும் தன்னை விஷ்ணுவுடைய அவதாரம் என்று பறைசாற்றிக் கொண்டால் அவன் போலியானவன் என்று புரிந்து கொண்டு ஏமாறக்கூடாது. இப்போ பகவானுடைய பலவிதமான அவதாரங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்குது. கல்கி அவதாரத்தை பற்றிய விவரங்கள் இருக்கு, கிருஷ்ண பலராமனுடைய வருகையை பற்றிய விவரங்கள் இருக்கு, மச்ச அவதாரத்தை பற்றிய விஷயங்கள் இருக்குது, கூர்ம அவதாரத்தை பற்றிய விஷயங்கள் இருக்கு. இந்த அவதாரங்களுடைய நிறங்கள், காலகட்டங்கள், தோன்றக்கூடிய காலகட்டங்கள், அவர்களுடைய பெற்றோர்களுடைய பெயர்கள், அவர்கள் தோன்றக்கூடிய ஸ்தானங்கள் இடங்கள் எல்லா விதமான விவரங்களுமே இருக்கு. அதில் ஏமாற வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு பகவான் நரசிம்மருடைய அவதார மகிமை பற்றி பேச வேண்டிய நாள். பகவானுடைய அவதாரங்கள் ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய பகவான் முழுமுதற் கடவுள், நம்முடைய நித்தியமான தந்தை, நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய இறுதியான அன்புடைய இருப்பிடம், பௌதிகத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி நம்முடைய போஷிக்கக்கூடிய நம்முடைய நித்தியமான தலைவன். நாம் எந்த பகவானை காண்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றோமோ, எந்த பகவானுடைய அன்பிற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றோமோ, அந்த முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் கட்டுண்ட ஜீவாத்மாக்களான நாம் கண் முன்பு, அநாதைகளான நம்மளுடைய கண் முன்பு, நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்மளை பராமரிப்பதற்காக, நம்மை மீண்டும் தங்களுடைய ஆன்மீக உலகத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக, தன்னுடைய ஆன்மீக உலகத்திலிருந்து கீழே இறங்கி வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியினை சமஸ்கிருத மொழியில் அவதாரம் என்று அழைக்கின்றார்கள். சிருஷ்டிகேதையே மூர்த்தி பிரபஞ்ச அவதாரே மாயாதீத பரவயோமே அவதார நாமதாரே. இது வங்காள மொழியில் அவதாரத்தை பற்றிய சமஸ்கிருதத்தை அடிப்படையாக வைத்த ஒரு கருத்து, ஒரு ஸ்லோகம். சிருஷ்டிகேது ஏ மூர்த்தி பிரபஞ்ச அவதாரே. ஆன்மீக உலகத்திற்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அங்கு நடக்கக்கூடிய பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையில் உள்ள அன்பு பரிமாற்றத்திற்கும் ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அந்த உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய ஆன்மீக இன்பத்திற்கும் ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. நிரந்தரமாக நித்தியமாக முழு நிலவை போல பொங்கி வரக்கூடிய நித்தியமான நிலையான இன்பம். இந்த பௌதிக உலகத்தில் மனிதன் ஜீவனானவன் கிருஷ்ணரை மறந்து, பகவான் விஷ்ணுவை மறந்து, முழுமுதற் கடவுளை மறந்து, சுயேட்சையான முறையில் புலன் இன்பத்தை குறிக்கோளாக கொண்டிருப்பதன் காரணமாக இந்த சிற்றின்பத்திற்கு ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு. ஆரம்பம் இன்பத்தை போன்ற தோற்றம், முடிவு துக்கம். அதுபோல இந்த சிற்றின்பத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கள், அனாதைகள், அயோக்கியர்கள் வாழக்கூடிய இந்த பௌதிகமான உலகமும் கூட ஆரம்பம் முடிவை உடையக்கூடிய ஒரு உலகம். இதற்கு ஒரு தோற்ற நாள் உண்டு, இதற்கு ஒரு முடிவு நாள் உண்டு. பிரம்மாவுடைய முதல் நாளில் பிரம்மாவால் படைக்கப்படக்கூடிய இந்த உலகம் மீண்டும் பிரம்மாவுடைய இறுதி காலத்தில், மரண காலத்தில், பிரபஞ்ச வெள்ளத்தில் அழியக்கூடிய உலகம். இப்படி அழியக்கூடிய இந்த உலகத்தில், தன்னுடைய வைகுண்டத்திலிருந்து, தன்னுடைய நிரந்தரமான உலகத்திலிருந்து நம் மீது உள்ள அகாரமான கருணையால் பகவான் இங்கு தோன்றக்கூடிய நிகழ்ச்சியை அவதாரம் என்று அழைக்கின்றோம். இது அகாரமான கருணை. காரணம், பகவானுக்கு இங்கு வரவேண்டிய எந்தவிதமான அவசியமும் கிடையாது. நம்முடைய எதிரிகளுடைய இல்லங்களுக்கு நாம் செல்வது இல்லை. காரணம், எதிரிகளுடைய இல்லத்திற்கு போனால் நமக்கு அமிர்தத்துக்கு பதிலாக விஷம்தான் கிடைக்கும். ஒரு இன்பமான வார்த்தை கிடைக்காது, முகஸ்துகி கிடைக்காது, நமக்கு எந்த விதமான வரவேற்பும் இருக்காது. அதுபோல இந்த பௌதிக உலகத்தில் வாழக்கூடிய ஜீவன்களாகிய நாம் பகவான் மீது துவேஷம் உள்ளவர்கள், பெரும்பான்மையானவர்கள், பகவான் மீது பக்தி செய்யக்கூடியவர்கள் கிடையாது. அப்படி இருந்த பொழுதிலும் கூட நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்ம அன்பு செலுத்துவதற்காக பகவான் கீழே இறங்கி வந்து நம்ம காப்பாற்ற முயற்சி பண்ணுகிறதா அவதாரம். அப்ப அந்த அவதாரத்துக்கு பலவிதமான குறிக்கோள்கள் இருக்கு இந்த உலகத்துக்கு வருவதற்கு. அந்த குறிக்கோள்களை பற்றி பகவான் பகவத்கீதையில எடுத்து சொல்றார். எதற்காக இந்த உலகத்துக்கு நான் மீண்டும் வருகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றார். அது பகவத்கீதையில அவர் சொல்றார், யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானி பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் ஸ்ரஜாமியகம் பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனத்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த பௌதிக உலகத்திற்கு தான் அவதாரமாக வருவதற்கு பகவான் பலவிதமான காரணங்கள் சொல்றார். மிக முக்கியமான அடிப்படையான காரணம், இந்த ஆன்மீக உலகம் மட்டுமல்ல, இந்த பௌதிக உலகம் உண்மையில பகவானால் ஏற்படுத்தப்பட்ட நியமங்களின் அடிப்படையில் வந்து செயல்படுகின்றது. அதுதான் சனாதனமான தர்மம். தர்மம் என்பது இயற்கையான நியமம், விதிமுறை, பகவானால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டம். அந்த சட்டத்திட்டம் யாராலையும் மாற்றப்பட முடியாத சட்டத்திட்டம். சூரியன் கிழக்கில் தான் உதிக்கும். சூரியனை வந்து எந்த ஒரு நபராலையும் மேற்கில் வந்து உதிக்க வைக்க முடியாது. இது இயல்பான தர்மம். அதுபோல பகவானால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சனாதன தர்மத்தை, சட்டத்திட்டங்களை, இந்த உலகத்தில் ஜீவனானவன் வேத கடமைகளை, வேத நியமங்களை சரியான முறையில் பின்பற்றி இறுதியில் பகவானுடைய பக்தனாக மாறக்கூடிய நேரத்தில் மிக உயர்ந்த ஆன்மீக இன்பத்தை அவனால் வந்து தூய்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஆனா கட்டுண்ட உலகத்துல இந்த ஜீவன்கள், இங்க வாழக்கூடிய இந்த பௌதிக உலகத்தில் வாழக்கூடிய ஜீவன்களுடைய பொதுவான தன்மை, பகவானுடைய விதிமுறைகளை பின்பற்றாமல், பகவான் ஏற்படுத்திய இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல், தன்னுடைய இன்பத்திற்காக தன்னுடைய சுய இச்சையின்படி தானாகவே வேத கொள்கைகளுக்கு விரோதமான கொள்கைகளை பின்பற்றி செயல்படுவதுதான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய இயல்பு. அதனால்தான் இந்த உலகத்தில் இரண்டு விதமான மக்கள் எப்பொழுதுமே வசிக்கிறாங்க. மேலோட்டமான முறையில் எல்லாரும் மனிதர்கள் தான், ஆனா உண்மையில வந்து இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. துவா இமோ புருஷலோகே தெய்வ ஆசூர ஏபச்ச. இந்த உலகத்தில் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள், ஒன்று தேவர்கள் மற்றொன்று அசுரர்கள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எளிமையான வித்தியாசம். எவனொருவன் பகவான் விஷ்ணுடைய பாதார விந்தங்களை பின்பற்றுவானோ, எவனொருவன் விஷ்ணுடைய பக்தனாக இருக்கின்றானோ, எவனொருவன் பகவான் விஷ்ணு ஏற்படுத்திய சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பு கொடுத்து வேத நியமங்களை பின்பற்றுகின்றானோ அவன் தேவன், தேவகுணமுடையவன். எவனொருவன் பகவான் விஷ்ணுடைய மேலாதிக்கத்துக்கு எதிராளியாக இருக்கின்றானோ, விஷ்ணு பக்திக்கு விரோதியாக இருக்கின்றானோ, வேத கலாச்சாரத்துக்கு விரோதமான முறையில் செயல்படுகின்றானோ, தன்னுடைய சிற்றின்பத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டவனாக இருக்கின்றானோ அவன் அரக்கன். அப்ப மனித சமுதாயத்தில் இதுபோன்ற அரக்கர்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாக கூடிய நேரத்தில் பகவான் ஏற்படுத்திய இந்த தர்மத்திற்கு கிளானி பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில், ஆபத்து வரக்கூடிய நேரத்தில், மீண்டும் தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக பகவான் இந்த உலகத்திற்கு வரவேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. காரணம், தர்மத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிதம் செய்வதுங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. ஆட்டு அல்லது மாடு மேய்க்கிறதுக்காக ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் செல்வார் காட்டுக்கு. அவருக்கு கொஞ்சம் சில நேரத்தில் களைப்பாயிரும், ஆத்துக்கரையில் உட்காந்துருவார் அல்லது ஓடக்கரையில் உட்காந்துருவார். ஆடுகள்லாம் செதறி ஓடிடும் அல்லது மாடுகள்லாம் செதறி ஓடும். மீண்டும் அவர் எந்திரிச்சு போய் மீண்டும் அந்த விஷயத்தை செஞ்சாதான் மீண்டும் மாடுகளை மீண்டும் சேத்தமா கூட்டமா கூட்டி வீட்டுக்கு திருப்பி கொண்டு வர முடியும். அதுபோல பகவானுடைய வேலை, ஆச்சாரியனுடைய வேலை அந்த மாதிரி இருக்குது. ஆன்மீக உலகத்துல பகவானுடைய பாதாரவிந்தங்கள்ல இன்பத்தை அனுபவித்து வந்த ஜீவனானவன் இந்த உலகத்துக்கு வந்த உடனே சிதறி ஓடக்கூடிய ஆட்டுக்கூட்டம் மாதிரி, மாட்டுக்கூட்டம் மாதிரி, ஒன்னு புல்லை பார்த்து, பூண்டை பார்த்து, காமத்தை பார்த்து, குருதோட்டத்தை பார்த்து, பெண்ணை பார்த்து, இணக்க வரிசை இன்பத்தை பார்த்து, பொருளை பார்த்து சிதறி ஓடிடுறார். மீண்டும் பகவானோ அல்லது பகவானுடைய தூதர்களோ ஆச்சாரியர்களோ மீண்டும் இங்க வந்து மீண்டும் நம்மை வந்து வழிகாட்டி வழிநடத்தி பகவானுடைய பாதார விந்தங்களுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்காக பகவான் மீண்டும் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுவதற்காக வரார். மற்றொரு விஷயம், பக்தர்களை காப்பாற்றுவதற்காக. இந்த பௌதிக உலகத்தில் உள்ள அசுரர்களுடைய இயல்பு, சாதாரணமான மனிதர்களுடைய குணம் என்னன்னா, பக்தி செய்பவர்களுடைய எண்ணிக்கை என்னைக்குமே குறைவு, பக்திக்கு விரோதமான மனோப்பாங்கு உள்ளவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகம். இந்த பக்திக்கு விரோதமான மனப்பான்மை உள்ளவர்கள் தங்களுடைய சுய இன்பத்திற்காக ஏராளமான சட்டத்திட்டங்களை, வாழ்க்கை முறையை, சமுதாயத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இவர்கள் பகவானுக்கு பக்தி செய்யக்கூடியவர்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து தடையாக விரோதமாக இருப்பாங்க. விரோதமாக இருக்கிறது மட்டுமல்லாமல் பக்தர்களை வந்து அழிப்பதற்கும் தயாரானவர்களாக வந்து மாறுவாங்க. பக்தர்களுடைய ஒரு குணம், பௌதிகவாதி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏராளமான விஷயங்கள் இந்த உலகத்தில் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். அணு ஆயுதங்கள், கணவன், மனைவி, குடும்பம், சொத்துக்கள், சமுதாய அமைப்புகளை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறார். பக்தன் எப்பொழுதுமே பகவானையே நம்பி இருக்கிறதுனால இவனுக்கு பாதுகாவல் எதுவுமே கிடையாது. அப்போ தன்னுடைய பக்தனை இந்த பௌதிக உலகத்தில் காப்பாற்றுவதற்காகவும் பகவான் இந்த உலகத்துக்கு வரார். உண்மையில தன்னுடைய பக்தன் அவர் காப்பாற்றுவதில் ரொம்ப சந்தோஷப்படுதார், ரொம்ப ஆனந்தம் அடைதார். தன்னுடைய பக்தனை காப்பாற்றக்கூடிய தொழிலை, சேவையை செய்தால் அவர் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். இது மாதிரி பல தாற்பயங்களை உள்ளடக்கியதான் இன்னைக்கு நம்ம சொல்லப்படக்கூடிய, இன்னைக்கு விவரிக்கக்கூடிய, விவரணம் செய்யப்படக்கூடிய நரசிம்மருடைய கதை. அப்ப இந்த உலகத்தில் இப்பொழுது அரக்கர்கள் இருப்பது போல பழைய காலங்களையும் அரக்கர்கள் இருந்திருக்கிறாங்க, சக்திமிக்க பல அரக்கர்கள். இதுல பிரதானமாக இரண்டு மூன்று அரக்கர்கள் இருந்தாங்க, ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன், ராவணன் கும்பகர்ணன் மற்றும் சிசுபாலன் தண்டவர்க்கன். பகவானுடைய ஆன்மீக உலகத்தில் உள்ள பகவானுடைய காவல் காப்பாளர்களான ஜெயன் விஜயன் இருவரும், நான்கு சதுர்தச கிராமர்களால், பிராமணர்களால் அல்லது குமாரர்களால், பிரம்மச்சாரிகளால் சாபம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் அந்த சாபத்தின் மூலமாக இந்த பௌதிக உலகத்தில் அரக்கர்களுடைய வம்சத்தில் மூன்று பிறவிகள் பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ முதல் பிறவியில் அவர்கள் வந்து ஹிரண்யகசிபாகவும் ஹிரண்யாக்ஷனாகவும் இந்த பௌதிக உலகத்தில் பெறப்படுகிறாங்க. இரண்டாவது ஜென்மத்தில் ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பெறப்படுகிறாங்க. மூன்றாவது ஜென்மத்தில் சிசுபாலனாகவும் தண்டவர்க்கனாகவும் பெறப்படுகிறாங்க. அந்த சாபத்துடைய இயல்பே அந்த மாதிரி, மூன்று பிறவிலும் அவர்கள் பகவானுடைய கையால் கொல்லப்பட்டு அந்த சாப விமோச்சனம் அடைந்து மீண்டும் பகவானுடைய ஆன்மீக உலகத்தை சென்று அடைவார்கள் என்பது அந்த சாபத்துடைய இயல்பான தன்மையே அதுதான். இன்னைக்கு கிறிஸ்தவ சமயத்தில் உள்ள அன்பர்கள் நம்முடைய சனாதன தர்மத்துக்கு ராமருக்கு கிருஷ்ணராக எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய மிக முக்கியமான முறை ஒன்று என்னன்னா, மற்றவர்களை கொல்லக்கூடிய நபரை வந்து நீங்க எப்படி கடவுளாக வந்து தேர்ந்தெடுக்கலாம். எங்களுடைய கடவுள் இயேசு, அப்கோர்ஸ் பைபிள்ல இயேசு தானே கடவுள்னு சொல்லல, யாரையுமே கொல்லவே இல்லை, எப்பொழுதும் அமைதியாக சாதுவாக இருந்து கருணையை மட்டும்தான் வழங்குறார். ஆனால் உங்களுடைய கடவுளான கிருஷ்ணரோ ராமரோ கருணையை சில நேரங்களில் வழங்கினாலும் கூட பல நேரங்களில் மற்றவர்களை கொல்லுறார். அப்படிப்பட்ட கொல்லக்கூடிய நபரை வந்து எப்படி நீங்க கடவுள்னு தேர்ந்தெடுக்கலாம்? இன்னைக்கு இந்த நரசிம்மருடைய கதையே அதான் வருகிறது. பகவானால் கொல்லப்பட்டவர்களுக்கும் ஒரே கதிதான், பகவானால் அன்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் ஒரே கதிதான். எந்த ஒரு நபர் பகவான் விஷ்ணுடைய கரங்களால் அவருடைய ஆயுதத்தால் கொல்லப்படுறார்களோ அவர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்து விமோசனம் பெற்று உடனே முக்தி அடைகிறார்கள். ஹிரண்யகசிபும் முக்தி அடைந்து பகவான் ஆன்மீக உலகத்துக்கு போறான். அந்த கதையை தான் அந்த விஷயம் வந்து விளக்குது. அதே இடத்துல பல மற்ற விஷயங்களையும் வந்து விளக்குகிறது. அப்ப இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுடைய மூத்த சகோதரன். இந்த ஹிரண்யாக்ஷன் பகவான் வராக ரூபத்தில் வரும்பொழுது பூமி மாதாவை இவன் ஹிரண்யாக்ஷன் வந்து கர்ப்போதக சமுத்திரத்திலே அடியில் சென்று கடத்தி வைத்திருந்ததுனால அந்த பூமியை காப்பாற்றுவதற்காக, கர்ப்போ சமுத்திரத்தில் கீழே உள்ள சாக்கடையிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர் முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் ஹிரண்யாக்ஷன் அதுக்கு தடையாக இருந்ததன் காரணமாக ஹிரண்யாக்ஷனை வந்து வராக அவதாரத்தில் வந்து பகவான் வந்து கொல்லுறார். தன்னுடைய தமையன் கொல்லப்பட்டதன் காரணமாக ஹிரண்யகசிபு பகவான் விஷ்ணு மேல மிக மிக குரோதம் உள்ளவனாக துவேஷியாக வந்து மாறிட்டான். இன்னைக்கு கூட பூலோகத்தில் பார்க்கலாம், நமக்கு எந்த அளவுக்கு ராமர் கிருஷ்ணர்னா பிடிக்குதோ, ஹனுமான் ஆஞ்சநேயர்னா பிடிக்குதோ, அந்த அளவிற்கு ராமருடைய பெயரை சொன்னாலே துவேஷம் உள்ளக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்கிறாங்க. மிக முக்கியமாக நம்முடைய தமிழகத்தில் பார்க்கலாம், உலகத்தில் உள்ள நபர்கள் ஒன்று, தமிழகத்தில் பிறந்த நபர்கள், இந்தியாவில் பிறந்த நபர்கள் ராமனுடைய புகழ ராமாயணத்தில் பாடுறாங்க, கிருஷ்ணனுடைய புகழ மகாபாரதத்திலையும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் பாடுறாங்க. அதே இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் மட்டும் பார்க்கலாம், இந்த ராமரையும் கிருஷ்ணரையும் துவேசம் செய்வதற்காகவே ஏராளமான நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுக்குன்னே உட்கார்ந்து சிந்திச்சு எழுதியிருக்கிறாங்க, அவ்வளவு பெரிய துவேசிகள்லாம் இருக்கிறாங்க. மன்மனாபோ மத்பக்தோ மத்தியாஜ்மா நமஸ்குரு, எப்பொழுதும் என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறார் பகவான். நம்மளால கூட நினைக்க முடியல அன்பான முறையில். 24 மணி நேரம் அந்த மாதிரி விரோதம் செய்யக்கூடிய துவேசிகள் இருக்கிறாங்க, இப்பொழுதும் இருக்கிறாங்க, அந்த காலத்திலே இருந்திருக்கிறாங்க. இந்த ஹிரண்யகசிபு எப்பொழுதும் பகவான் மேல துவேசம் உள்ளவனாகவே இருக்கிறான். எப்படியாவது அவரை பழிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் உள்ளவனாக வந்திருக்கிறான். பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறது வந்து அசுர குணம். அப்படி எண்ணம் உள்ளவனாக மாறி அவன் மிக சரியான முறையில் திட்டமிடுறான். இந்த விஷ்ணு பக்திய சமுதாயத்திலிருந்து எப்படி அழிக்கலாம், எப்படி நம்ம திட்டம் போடுறோம், எப்படி விஷ்ணு பக்தியை இந்த சமுதாயத்தில் ஸ்தாபிதம் செய்யலாம். பக்தர்கள் திட்டமிடுறாங்க, எந்த இடத்துலலாம் கீர்த்தனம் பண்ணலாம், எவ்வளவு பெரிய விழாக்களை ஏற்பாடு செய்யலாம் பகவான் விஷ்ணுடைய சந்தோஷத்திற்காக, பக்தர்களை மீண்டும் எப்படி உருவாக்கலாம், எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சாரம் செய்யலாம், பகவானுக்கு எப்படி ஆலயங்கள் அமைக்கலாம், பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை எப்படி விநியோகம் செய்யலாம், ஆச்சாரியர்களுடைய வைஷ்ணவர்களுடைய கிரந்தங்களை எப்படி சமுதாயத்தில் பரப்பலாம் சொல்லி நம்ம திட்டம் போட்டு செயல்படுதோம். அதே போல அரக்கர்கள் திட்டம் போடுறாங்க, எப்படி இந்த விஷ்ணு பக்தியை சமுதாயத்தை விட்டு அழிப்பது என்பது. இப்பொழுதும் அது நடந்து கொண்டிருக்கு, நடக்காமல். நீ பசுவை பாதுகாக்கணும்னு முயற்சி பண்ற, பசுக்களை அழிப்பதற்காகவே திட்டம் போட்டு ஏராளமான தொழிற்சாலைகள் ஏற்பாடு செய்யப்படுது. ஒரே நாளில் 1,000,000 பசுக்கள், 5,000 பசுக்கள், 10,000 பசுக்கள் அங்கு மொத்தமாக வெட்டி கொல்லப்படும். நீ வேதங்களை பரப்பணும்னு சொல்லி முயற்சி பண்றோம், வேதங்களையே கற்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் இருக்கு. பகவான் விஷ்ணு முழுமுதற் கடவுள்னு சொல்லி நம்ம பிரச்சாரம் செய்யறோம், பகவான் விஷ்ணு மற்ற தேவர்களைப் போல ஒரு சாதாரணமான நபர், எவரை கும்பிட்டாலும் விஷ்ணுவை கும்பிட்ட மாதிரிதான் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் சமுதாயத்தில் நடக்குது. கிருஷ்ணன் முழுமதற் கடவுள்னு சொல்லி நம்ம புஸ்தகம் எழுதுறோம், இல்ல கிருஷ்ணன் சாதாரண நபர் சொல்லி புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. சோ நடக்குது விஷயங்கள். இப்ப ஹிரண்ய கசிபு இது மாதிரி முயற்சியில ஈடுபடுதான். அப்ப அவன் யோசித்து பாக்குறான், இந்த விஷ்ணு பக்தியை சமுதாயத்தை விட்டு அழிக்கணும், விஷ்ணுவை எதிர்க்கணும், விஷ்ணுடைய நாமத்தை இந்த உலகத்திலிருந்து எடுக்கணும்னா முதல் விஷயம் இந்த விஷ்ணு பக்தியை பின்பற்றக்கூடிய பக்தர்களை, பிராமணர்களை, வேத கலாச்சாரத்தை இந்த உலகத்தை விட்டு அழிச்சு எடுக்கணும். இப்பொழுதும் அதுக்கு முயற்சி நடக்குது. இப்ப அதுக்கேற்ற முயற்சிகள் அவர் ஈடுபடுறார். எங்கெங்கெல்லாம் கோசாலைகள் இருக்கும், எங்கெங்கெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் வேத கிரந்தங்கள் கற்றுக்கொள்ளப்படுதோ, ஆசிரமங்கள் இருக்கும், அனைத்தையும் அவர் அழிக்க சொல்றார். எங்கெல்லாம் வர்ணாசிரம தர்மம் பின்பற்றப்படுதோ, பகவான் விஷ்ணுவுக்கு பிரியமான வர்ணாசிரம தர்மங்கள், அதை அழிக்க சொல்றார். எந்த இடங்கள்லாம் வேதங்கள்ல பகவான் விஷ்ணுடைய புகழ்கள் நாமங்கள் வந்து பரப்பப்படுதோ, அந்த இடங்கள்லாம் வந்து பெயர்கள் மாற்றப்படுது, முழுமையான முறையில் மாற்றப்படுது, வேதங்கள் இலக்கியங்கள் மாற்றப்படுது, பூவுலகம் முழுவதும் விவசாயம் அழிக்கப்படுது. இந்த அளவிற்கு வேத கர்மங்கள் அவர் அழிப்பதற்கு முயற்சி பண்ணாலும் கூட முழுமையான முறையில் விஷ்ணு பக்தியை இந்த உலகத்தை விட்ட ஹிரண்ய கசிபால வந்து அழிக்க முடியல. காரணம், உலகத்தில் உள்ள சாதாரணமான பக்தர்களுடைய பக்தியை தற்காலிகமான முறையில் அவரால் அழிக்க முடிந்தாலும் கூட அவரால் வந்து அழிக்க முடியாத மிகச்சிறந்த பக்தி அவருடைய சொந்த மகனுக்கே மைந்தனுக்கே இருந்தது. அவனுடைய பேர்தான் வந்து பிரகலாதன். காரணம், நம்மளை போன்ற சாதாரணமான பக்தர்களுடைய பக்தியை வந்து அழிக்கக்கூடிய சக்தி தற்காலிகமான முறையில் நிறுத்தக்கூடிய சக்தி வேணா அரக்கர்களுக்கும் மாயைக்கும் இருக்கலாமே தவிர, சுத்த பக்தர்களுடைய பக்தியை நிறுத்தக்கூடிய தடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு அரக்கனுக்கும் கிடையாது, மாயாசக்திக்கும் கிடையாது. அதுக்கு பல சிறந்த உதாரணங்கள் பிரகலாதன், ஹரிதாஸ் தாகூர். ஹரிதாஸ் தாகூருடைய பக்தியை அழிப்பதற்காக மாயாதேவி தானாகவே முழுமையான முறையில் முயற்சி பண்றார். இங்க மாயாதேவியுடைய தூதர்களுடைய தூதர்கள் முயற்சி பண்ணும்போதே நம்ம பக்தியில தோத்து போயிருந்தோம். அவங்ககிட்ட சரணாதி எழுதிடும், எனக்கு பக்தி வேண்டாம் மாயா, உனக்கு நீ தான் வேணும். மாயாதேவி நேரடியான முறையில் ஹரிதாஸ் தாகூருடைய பக்தியை வந்து கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவளால் வந்து ஹரிதாஸ் தாகூரை ஜெயிக்க முடியல. அதுபோல அரக்கர்களுடைய பிரதானமான தலைவனான, அரக்கர்களுடைய தலைவனான, அரக்கர்குல தோன்றலான தைத்திய தானவ ஹிரண்ய கசிபு, அவனால வந்து அந்த சிறுவனுடைய பக்தியை, பிரகலாதனுடைய பக்தியை வந்து அவனால வந்து அழிக்க முடியல. இந்த பிரகலாதன் எப்படி பிறந்தான், பக்தி ஒரு மனிதனுக்கு எப்படி வருது அப்படிங்கிற விஷயமும் அந்த கதையில விளக்கப்படுது. இந்த உலகத்துல தானத்தாலேயோ தர்மத்தாலேயோ கூட பக்தியை ஒரு மனிதனுக்கு கொண்டு வர முடியாது, புண்ணிய காரியங்களால் கூட பக்தியை கொண்டு வர முடியாது. பக்தி ஒரு மனிதனுடைய பிரதானமான முறையில் இதயத்தில் ஊற்றெடுப்பதற்கு மிக மிக முக்கியமான காரியம், அது விஷ்ணு பக்தி மிக மிக ஒரு மனிதனுடைய இதயத்தில் ஊற்றெடுப்பதற்கு அடிப்படையான காரணம் வைஷ்ணவர்களுடைய கருணை, வைஷ்ணவர்களுடைய சங்கம், அதுதான் அடிப்படையான காரணம். சாது சங்கே சாது சங்கே சர்வசாஸ்திர ஹோய், ஏகமாத்திர சாது சங்க சர்வசித்தி ஹோய். ஒரு உண்மையான சுத்த பக்தனுடைய சங்கம் உனக்கு ஒரு நொடி கிடைத்தால் கூட நீ கிருஷ்ண பக்தியில முன்னேற முடியும். காரணம், இந்த ஹிரண்ய கசிபு மீண்டும் உலகத்தில் மிகப்பெரிய சக்தி மிக்க அரசனாக, உலகத்திலேயே மிகப்பெரிய அரசனாக, எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய நபராக மாறணும் சொல்லி திட்டம் போடுறார். 7-14 உலகத்துக்கும் அரசராக மாறுவதற்காக அவர் திட்டம் போடுறார். அதற்காக அவர் என்ன பண்றாருன்னா, மந்திராச்சலை மலையில சென்று மிகப்பெரிய தவம் செய்யறார். பௌதிகத்தில் முன்னேறினாலும் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு தவம் செய்யணும், ஆன்மீகத்தில் முன்னேறினாலும் ஒன்று கஷ்டப்பட்டு தவம் செய்யணும். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? கஷ்டப்பட்டு உண்மையிலே நேர்மையான முறையில் முயற்சி பண்ணா பௌதிகத்திலையும் முன்னேறலாம், ஆன்மீகத்திலையும் முன்னேறலாம். வித்தியாசம் என்ன? பௌதிகத்தில் எவ்வளவுதான் முன்னேறி நீ என்னதான் சாதனை பண்ணாலும் எல்லாம் மீண்டும் அழிஞ்சு போயிடும், மரண நேரத்தில் மீண்டும் இழந்துட்டு தனியா தான் போகணும். நான் ஆன்மீகத்தில் முன்னேறும் போது, கிருஷ்ண பக்தியில முன்னேறும் போது, நீ கிருஷ்ண பக்தியில முன்னேறிய ஒவ்வொரு முன்னேற்றமும் நிலையான நித்தியமான சொத்து, அடுத்த பிறவிக்கு நீ அதை எடுத்துக் கொண்டு போற. முகலாய பேரரசர்கள் அனைவரும் மொத்த இந்தியாவே ஆண்டாங்க, ஆனா மீண்டும் மரணமடையும் போது 6 நிலத்தோட போனாங்க. அதுபோல எல்லா அரசர்களும், எல்லா செல்வந்தர்களும், எல்லா கல்விமான்களும் தான் சம்பாதித்த எல்லா விதமான தனத்தையும் மீண்டும் இழந்துட்டு நிர்வாணமாகத்தான் மீண்டும் திரும்பி போனோம். இப்ப ஹிரண்யகசிபு பௌதிகவாதி, அவனுக்கு அதை சிந்திக்க தெரியல. உலகத்திலேயே மிகப்பெரிய நபராக பெரும் தவம் பண்றான், கஷ்டப்படுறான், அப்படி கொடூரமான தவம் பண்றான். மந்திராச்சல மலையில அவன் குதிங்கால நிக்கிறான். அவன் செய்த தவத்தால வந்து அவனுடைய தலையில மயிர்கள்லாம் வந்து எந்திரிச்சு அதுலேருந்து நெருப்பு பறக்குது. அந்த அளவுக்கு கொடுமையான தபம். அவனுடைய உடல்ல உள்ள சதைகள் தசைகள் எல்லாத்தையுமே வந்து அவன் இழந்துருதான். உடல்ல வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு. அப்பவும் அவன் வந்து தவம் பண்றான், எனக்கு மிக முக்கியமான உலகத்தையே முழுமையான முறையில கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எனக்கு வேணும்னு சொல்லி அவன் தவம் பண்றான். மரணத்தை வெல்லக்கூடிய சக்தி எனக்கு வேணும்னு சொல்லி அவன் தவம் பண்றான். அவனுடைய தபத்துடைய வலிமையால, அவனுடைய உடலிருந்து ஏற்பட்ட வெப்பத்தால உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஆறுகள், ஜலங்கள், நீர்நிலைகள், சமுத்திரங்கள் அனைத்துமே கொதிக்கி, அந்த அளவுக்கு கொடூரமான தவம். இப்ப இவர் தவம் பண்ண நேரத்தில் இவருடைய எதிரிகள் தேவர்கள் இந்திரன் யோசிக்கிறார், அசுரருடைய தலைவன் அரண்மனையில் இல்ல, அசுரர்களை எளிதான முறையில் ஜெயித்திடலாம்னு சொல்லி படையெடுக்கிறார். படையெடுத்து அவர் மொத்த அசுரர்களுடைய அரண்மனைகள், அசுரர்களுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய நேரத்தில் கர்ப்பிணியாக இருந்த அவர் ஹிரண்யகசிபுடைய மனைவியை வந்து சிறைப்பிடிக்கிறார். அப்போ பொதுவாக வேத கலாச்சாரத்தில் பெண்களை யாரும் சிறைப்பிடிக்க மாட்டாங்க, அவர் சிறைப்பிடிக்கிறார். அப்ப நாரத முனிவர் பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர் அங்க வாரார். அவர் வந்து கேட்கிறார், இந்திரன் நீ வந்து தேவன், வேத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நபர், அடுத்தவனுடைய மனைவியை நீ எதுக்காக சிறைப்பிடிக்கிற? உன்னுடைய எதிரியோ வந்து ஹிரண்யாக்ஷன், அவனை கொல்லலாம், நீ எதற்காக அவனுடைய மனைவியை சிறைப்பிடிக்கும் போது? அவர் சொல்லார், கண்டிப்பாக ஒரு பெண்ணை சிறைப்பிடிக்கக்கூடிய எண்ணம் எனக்கு கிடையாது, அடுத்தவனுடைய மனைவியை அபகரிக்கக்கூடிய எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனா இவன் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறா, இவளுடைய வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை கண்டிப்பாக அசுரனாகத்தான் இருப்பான். காரணம், அவன் அசுரனுடைய மகன். அதனால இந்த குழந்தை பிறந்த உடனே அவனை அழிச்சிட்டம்னா அசுரர்கள் அழிச்ச மாதிரி, அதற்காக தான் இவளை நான் பிடிச்சிட்டு போறேன் அப்படிங்கிறான். ஆனா அதற்கு மாறாக நாரதர் பகவானுடைய பக்தன்கிறத திரிகால ஞானி, அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அசுரனா தேவனா பக்தனாங்கக்கூடிய விஷயத்தை கணிக்க தெரியும். அவர் பகவானுடைய கருணையின் மூலமாக சொல்லார், இந்த பெண் உண்மையிலே ஒரு அரக்கனுடைய அரக்கருக்குல தலைவனுடைய மனைவி அப்படின்னா கூட, இவருடைய வயிற்றுல வளரக்கூடிய குழந்தையோ கண்டிப்பாக அரக்கன் கிடையாது, அவன் பகவானுடைய மிகச்சிறந்த பக்தன், மகாபாகவத பக்தன். அது மட்டுமல்ல, நீ அதனால கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு அபராதம் செய்யக்கூடாது, இந்த பெண்ணை அழிக்க முயற்சி பண்ணக்கூடாது. காரணம், சுத்த பக்தர்கள் கண்டிப்பாக சாதாரணமான பெண்களுக்கு மகனாக வந்து பிறக்க மாட்டாங்க. அது மட்டுமல்ல, உண்மையிலேயே இந்த குழந்தையை நீ அழிக்கணும்னு முயற்சி செய்தாலும் கூட உன்னால முடியாது. காரணம், கர்ப்பவாசத்திலிருந்தே பகவானுடைய பக்தர்கள் வந்து காப்பாற்றப்படுதான். கர்ப்பவாசத்திலிருந்து மரணமடையக்கூடிய வரைக்கும் பகவானால் நேரடியான முறையில் பாதுகாக்கப்படுதாங்க, மிக முக்கியமாக நரசிம்மதேவரால். அதனால பக்தர்களுக்கு இந்த உலகத்துல சோதனைகள் வரலாமே தவிர, கவுந்தேய பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷதி, பக்தர்களுக்கு இந்த உலகத்தில் அழிவு மட்டும் கிடையவே கிடையாது. பகவானுடைய பக்தர்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தில் மிக ஆழமான நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கைனா சாதாரண நம்பிக்கை கிடையாது, பௌதிகத்தில் இந்த நம்பிக்கை கிடையாது, ஆழமான நம்பிக்கை இருக்கணும். நான் 16 மாலை ஜபம் செய்தால், என்னுடைய குருவுடைய ஆணையை பின்பற்றினால், இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு சக்திக்கும் என்னை அழிக்கக்கூடிய முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை முழுமையான முறையில் இருக்கக்கூடிய பக்தனால் எல்லா விதமான காரியங்களையும் சாதிக்க முடியும். காரணம், இந்த விஷயத்தில் பகவான் மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய வார்த்தைகளை சொல்றார், பக்தி செய்ததுனால ஒரு உலகத்தில் ஒருத்தன் அழிந்தான் என்பதற்கு எந்த விதமான சருத்திரமே கிடையாது. பகவான் அந்த விஷயத்தை உறுதியா சொல்றார். நாரத முனிவர் அங்க சொல்றார், நீ நினைத்தாலும் கூட நீ தேவருடைய அரசனாக இருக்கலாம், அந்த சிறு குழந்தையை உனால கொல்ல முடியாது, நான் அவனுக்கு சவால் விடுறேன் அப்படிங்கிறார். உண்மையில் சொல்ல போன மீண்டும் அந்த பெண் வந்து நாரத முனிவருடைய பாதுகாப்புல விடப்படுறா. பொதுவாக பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் பெண்களுக்கு எந்த விதமான அடைக்கலமும் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு கொடுத்ததனால் நடந்த நிலவரங்கள் நமக்கு தெரியும். காரணம், இனக்கவர்ச்சி இன்பம் நிலவருக்கு சக்தி உள்ளது. நாரத முனிவர் பகவானுடைய மிகச்சிறந்த சுத்தமான பக்தன், அவரால் உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஜீவன்களுக்கும் அடைக்கலம் கொடுக்க முடியும். அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணை அமைதிப்படுத்துவதற்காக வைஷ்ணவ தத்துவங்களை, கிருஷ்ண பக்தியுடைய மகிமைகளை அந்த பெண்ணுக்கு எடுத்து சொல்றார். அந்த பெண் அதை கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் கர்ப்பத்தில் வாழக்கூடிய குழந்தையும் அதை கேட்கிறான். அங்க அவனுக்கு வைஷ்ணவ சங்கம் கிடைக்கும். அதான் சாதுக்களுடைய சங்கம், ஆச்சாரியருடைய சங்கம். சாதுக்களுடைய சங்கத்தை, ஆச்சாரியருடைய சங்கத்தை இது மாதிரி நேரடியான முறையில் தான் அடையணுங்கிற அவசியம் கிடையாது. மிக முக்கியமாக சாதுக்களுடைய சங்கம் வெளிப்படையான கண்ணால நடக்கல, ஸ்பர்சத்தால நடக்கல, காதுகள் மூலமாக நடக்கு. நம்முடைய காதுகள் மூலமாக நம்ம சாதுக்களை புரிந்து கொள்ள முடியும், கண்கள் மூலமாக சாதுக்களை புரிந்து கொள்ள முடியாது. நல்லா தாடி வச்சிருக்கிறார், சஃப்ரான் டிரஸ்ல காவி உடையில இருக்கிறார், மாலை போட்டுக்கிறார், பின்னால் 1000 பேர் போறாங்க, பெரிய குருவா இருப்பார், அப்படி கிடையாது. நீ காதுக்கள் மூலமாக அந்த விஷயத்தை கேட்டு, சாது சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு புரிந்து கொண்டு இவர் சாதுவா இல்லையாங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இப்ப நாரதனுடைய உபதேசங்கள் அந்த அளவுக்கு சக்தி உள்ளதா இருக்கே, அந்த குழந்தை வந்து வைஷ்ணவ தத்துவத்தை கர்ப்பத்தில இருந்தே கேட்டு அவன் பக்தனாக வந்து மாறுதான். அது நவீன விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுது. குழந்தை வயிற்றுல இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டான், சூக்ஷ்மமான முறையில, வெளிப்படையான முறையில இல்ல. ஆனா அவன் பிறந்ததிலிருந்தே பக்தனாக வந்திருக்கிறான். காட்டுக்கு தவம் பண்ண போன இவர் மந்திராச்சலம் மலைக்கு தவம் பண்ண போன இவருடைய தவத்தை பார்த்து பிரம்மா வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். உலகத்துல இரண்டு விதமான பக்திகள் இருக்கு, ஒன்று சிறு தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பக்தி, மற்றொன்று விஷ்ணுவுக்கு செய்யக்கூடிய பக்தி. சிறு தெய்வங்களான முருகனுக்கோ சிவனுக்கோ அல்லது விநாயகருக்கோ அல்லது ஸ்கந்தனுக்கோ அல்லது தேவனுக்கோ அல்லது இந்திரனுக்கோ அல்லது சூரிய பகவானுக்கோ திக் பாலகர்களுக்கோ பிரஜாபதிகளுக்கோ செய்யப்படக்கூடிய பக்தி வந்து சுயநல பக்தி, ஒரு பொருளை திருப்பி கேட்கக்கூடிய வியாபாரம். விக்னேஸ்வரா, உனக்கு நான் வந்து ரெண்டு தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு எஸ்எல்சி தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். பார்வதி தேவி, உனக்கு வந்து நான் 4 பூமாலை போடுறேன், எனக்கு அழகான ஒழுக்கமான மனைவி கிடைக்கணும். விஷ்ணுவுக்கு இந்த எண்ணங்களோட நீ பக்தி செய்ய முடியாது. ஓரளவுக்கு செய்யலாம், தொடர்ச்சியாக அந்த பக்தியை செய்ய முடியாது. விஷ்ணு உனக்கு சுயநலத்தோட பக்தி செய்ய விட மாட்டார், அவர் திருத்திடுவார். இப்ப இவருடைய பக்தியுடைய நோக்கம் பிரம்மாட்டிருந்து பல வரங்கள் வாங்குவது. மிக முக்கியமான வரம், இந்த உலகத்துடைய நிரந்தரமான தலைவனாக, நித்தியமான தலைவனாக வந்து மாறுவது. தலைவன் மட்டுமல்ல, நிரந்தரமான தலைவன். இப்ப பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கட்டவுட்கள்ல கழகத்தின் நிரந்தரமான செயலாளர். கழகமே நிரந்தரம் கிடையாது, எப்படி அதனுடைய நிரந்தரமான செயலாளராக மாற முடியும்? 50 வருஷம் கழிச்சு கழகம் இருக்க வேற என்ன இருக்கும்? மூடா, ஞானம் இல்லாதவன், அறிவு இல்லாதவன். அப்ப இவர் நிரந்தரமான தலைவராகணும்னு ஆசைப்படுறார். அப்ப பிரம்மா வரார். பிரம்மா முதல்ல வந்து பார்க்கும்போது ஆளை பார்க்க முடியல. காரணம், இவர் தவமுன்ன இடத்துல ஒரு மிகப்பெரிய புற்று, அந்த புற்று உள்ளுக்கு இவர் மறைஞ்சிருந்தார். காரணம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், லட்சக்கணக்கான ஆண்டுகள் தவம் பண்றார், அந்த புற்று உள்ளுக்கு அவர் இருக்கிறார். உடனே பிரம்மா அங்கிருந்து வந்து பாக்குறார். அந்த புற்றுல இவருடைய கையை மட்டும் இவர் ஓய்த்திட்டு உட்கார்ந்து தவம் பண்றார், கை விரல் மட்டும் மேல தெரியுது. இப்போ அவர் கண்டுபிடிச்சுக்கிட்டார், உண்மையில ஹிரண்யகசிபு அவருடைய பேரன். தன்னுடைய பேரன் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட தவம் பண்றான்னு சொல்லி அந்த புற்று உள்ளுக்குள்ள கை மூலமா கண்டுபிடிக்கிறார். உடனே அந்த புற்று உள்ளுக்கிருந்து ஹிரண்யகசிபு வெளியில வாரார். உடனே ஹிரண்யகசிபு நமஸ்காரம் பண்றார் பிரம்மாவுக்கு. இதுதான் அசுரர்களுடைய இயல்பு. தன்னுடைய காரியம் நடக்கிற வரைக்கும் நமஸ்காரங்கள், பணிவுகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இருக்கும். நீ சந்தோஷம் அடைஞ்சு உனக்கு என்ன வேணுங்கும் போது எல்லா பௌதிக இன்பத்தையும் எனக்கு கொடு. பௌதிக இன்பங்கள்லாம் வாங்கின பிறகு யார் உனக்கு வரம் கொடுத்தாங்களோ அவனுடைய காலையை பிடிச்சு துறவு போடுறான். இதுதான் அசுரனுடைய குண இயல்பு. சோ பிரம்மாட்டையர் கேட்கிறார், உன்னை நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கிறார். அதான் காலேஜில் கிண்டல் பண்ணுவாங்க. முத நாள் வந்து அட்மிஷன் கிடைக்க போகும்போது பிரின்சிபால் முன்னா பவ்யமா நிற்பான். பிகாம் வேணுமா? இல்ல இல்ல, எனக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வேணும். மார்க் குறையா இருக்க, இல்ல நீங்க சொல்லதெல்லாம் கேட்பேன். அட்மிஷன் வாங்கி அடுத்த நாள்ல இருந்த பின்னால போறான் பாரு தாத்தா. இதுதான் நம்மளுடைய பக்தி. முருகா எனக்கு அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, எல்லாம் கொடு. ஹனுமானுக்கு வட மாலை என்ன, அப்புறம் வந்து வெத்தில மாலை என்ன. ஹனுமானை பத்தி அவ்வளவு கேவலமா பேப்பர்ல பண்ணும்போது யாரும் எதுவும் பண்ணிட்டு போறாங்க. நமக்கு இருக்கு சாமி, உன்னுடைய பக்தி எங்க, உன்னுடைய அன்பு எங்க? அது பக்தி கிடையாது. சரி, ஹிரண்யகசிபு பிரார்த்தனை பண்றார், என்னப்பா அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட கேட்கிறார் அன்பான முறையில. உடனே பிரம்மா அங்கிருந்து சுத்தமான ஜலத்தை கொண்டு வரார், பிரம்மலோகத்துடைய ஜலம். அதை உடனே தன்னுடைய பேரன் மேல தெரிவிக்கிறார், ஹிரண்யகசிபு மேல. தண்ணீரை தெளிச்ச உடனேயே அவனுடைய உடல் முழுக்க வந்து தங்கமயமா மாறிடுது, முழுமையான இளமை உள்ளவனா வந்து மாறிடுதான். உடனே அவன்கிட்ட வரம் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் கேட்டவுடனே, உடனே உண்மையிலே நீங்க போய் ஒரு சிவன் கோயில போய் பிரார்த்தனை பண்றீங்க, அல்லது முருகர் கோயில பிரார்த்தனை பண்றீங்க, விநாயகர் கோயில தெருவில் பிரார்த்தனை பண்றீங்க, விநாயகர் பேச ஆரம்பிச்சிட்டார், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னா உண்மையிலே உன் மைண்டு அவ்வளவு குழப்பம் அடைஞ்சிடும். காரணம், அவன் இதயத்தில் அவ்வளவு ஆசை இருக்கு, அஞ்சு நிமிஷம் அவர் உனக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி. அதனால அவ்வளோத்தையும் பட்டியல் போட்டு சொல்ல முடியாது, காரணம் அவ்வளோ ஆசைகள் இருக்கு. வல்லூரில் ஒரு காந்தினர் ஒரு ஃபிளாட் வேணும், அடுத்து இல்லை சத்வாச்சாரியில் ஒரு ஃபிளாட் வேணும், அடுத்து ஒரு நாலு பஸ் வேணும், அது வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபிளாட் வேணும், அப்புறம் வந்து அந்த நிலக்கரிசி ரங்கம்லாம் வேணும். அஞ்சு நிமிஷம் நம்மளால சொல்ல முடியாது, காரணம் இதயத்தில் அவ்வளோ பௌதிக ஆசைகள் இருக்கு. மாதிரி அவர் சொல்றார், பட்டியல் போடுறார், நான் வந்து எனக்கு வந்து 7-14 உலகத்துக்கும் அரசனாக மாறணும், இந்த பூலோகத்திலே மிகப்பெரிய பதவி எனக்கு கிடைக்கணும். அப்புறம் யோசிச்சு பார்க்கிறார், இவ்வுலகத்தில் எல்லாமே கிடைச்சிட்டு கிடைச்சாலும் சங்கராச்சாரியர் சொன்ன மாதிரி இருக்குது, சுமரன் நித்தியத்துவம் அனித்தியத்துவம், நீ என்ன கிடைச்சா கூட நித்தியம் கிடையாது, எங்கேயும் போய் சேர்ந்துருவேன், போய் சேர்ந்துருவேன், எங்க மரனுடைய மரதேவனுடைய வீட்டுக்கு போயிருவேன், யமதூதனுடைய வீட்டுக்கு. அது எப்பவும் போஸ்ட் எப்படி வச்சிருக்கேன்னு என்ன பண்றது, உடனே அவன்கிட்ட கேட்கிறார், எனக்கு வந்து மரணமே வரக்கூடாது, காரணம் அப்பதான் என்னால் வந்து நிரந்தரமாக கழகத்தின் நிரந்தர செயலாளர் மாதிரி நிரந்தரமா இருக்க முடியும். அவர் பிரம்மா சொல்றார், என்னப்பா இது கேட்கறதுக்கு ஒரு கொஞ்சம் அர்த்தமுள்ளதா கேளு, நானே நிரந்தரமான நபர் கிடையாது, நான் எப்படிப்பா உன்னை நிரந்தரமான முறையில் இந்த உலகத்தில் இருக்கேன்னு சொல்லி உனக்கு வந்து வாக்குறுதி கொடுக்க முடியும். அப்போ இவர்கிட்ட நேரடியான முறையில் கேட்டா இவரால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு அவர் மறைமுகமா கேட்கிறார், எனக்கு பகல்ல மரணம் வரக்கூடாது, இரவுல மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு உள்ள மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியில மரணம் வரக்கூடாது, அப்புறம் ஆயுதத்தால் மரணம் வரக்கூடாது, மிருகங்களால் மரணம் வரக்கூடாது, சர்பத்தால பாம்புகளால் மரணம் ஏற்படக்கூடாது. அவர் யோசிச்சு பார்க்கிறார், உயிருள்ள ஆயுதங்களால் வந்து மரணம் வரக்கூடாது, உயிரற்ற ஆயுதங்களால் மரணம் வரக்கூடாது, மனிதர்களால் மரணம் வரக்கூடாது, ஆகாயத்தில் மரணம் வரக்கூடாது. ஒரு மனிதன் வந்து பகவான்ட பிரார்த்தம் பண்ணா எனக்கு ஆக்சிடென்ட் வரக்கூடாது அப்படின்னா யோசிச்சு பார்ப்போம், முதல்ல கார் ஆக்சிடென்ட் வரக்கூடாது சாமி, அடுத்து பிளைட் ஆக்சிடென்ட் வரக்கூடாது, கப்பல் ஆக்சிடென்ட் வரக்கூடாது, காரணம் பல விதமாக யோசிக்க வேண்டியிருக்கு, சைக்கிள் ஆக்சிடென்ட் வரக்கூடாது, பிறகப்பா நடந்து போகும்போது ஆக்சிடென்ட் வந்துடக்கூடாது, காரணம் நான் சும்மா போய் பஸ் காரை முடிட்டு போயிடுவான். இது மாதிரி பல விதமா யோசிச்சு பாக்குறாரு, எனக்கு அப்ப மரணம் வரக்கூடாது, இப்ப மரணம் கூடாது, பிரம்மா எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு விருப்பப்பட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். காரணம் அவருக்கு தெரியும், அவருக்கே தெரியும் தனக்கே எப்படி மரணம் வருங்கிறது அவருக்கு தெரியாது. அதெல்லாம் என்னால முடிஞ்ச மட்டுக்கு நான் உனக்கு சொல்றேன், உனக்கு இந்த வரம் ததாமி அசுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தார். இப்போ ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல அதான் ஐஸ்வர்யங்கள் வரக்கூடாது. சில நேரங்களில் மக்கள் வந்து செல்வம் உள்ளவர்களாக மாறணும்னு ஆசைப்படுறாங்க, கிருஷ்ண பக்தர்கள் கூட. செல்வம் வந்து உண்மையில வந்து ஆபத்தானது, அதான் குந்தி மகராணி பிரார்த்தனை பண்றாங்க பகவான்கிட்ட, நமோ அகிஞ்சன வித்தாய நிவிருத்த குணவிருத்தையே ஆத்மராம சிசாந்தாய கைவல்ல பதையே நமக. ஓ பகவானே, தயவு செய்து என்னை வந்து சம்பத்துள்ளவனாக வந்து மாற்றாத, செல்வம் உள்ளவனாக வந்து மாற்றாத, மிகப்பெரிய இது போன்ற பஞ்ச பாண்டவருடைய குடும்பத்தை என்னை பிறக்க வைக்காத, ஒரு சாதாரணமான எளிமையான ஏழையாக ஒன்றுமே அறியாதவனாக பிறக்க வை, காரணம் அப்பதான் தங்குதடை இல்லாமல் என்னால் வந்து பக்தி பண்ண முடியும், ஒன்னும் சுமரணம் பண்ண முடியும். காரணம் பௌதிக உலகத்தில் உள்ள இந்த வஸ்துக்கள் மனிதனுக்கு வந்து போதையை கொடுக்கக்கூடியவை. உண்மையிலே பக்தியில நமக்கு மிகப்பெரிய பக்குவம் இல்லாத பட்சத்திற்கு அவத்த பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துவது சாத்தியமான காரியம் கிடையாது. இப்போ ஹிரண்யகசிபு உலகத்துக்கே அரசராக மாற்றியாச்சு, 7-14 உலகத்துக்கும் அரசராக மாற்றியாச்சு, அது நிரந்தரமான அரசன், அவ்வளவுதான். அவனுக்கு அவ்வளோ அகங்காரம் மமதை, ஏற்கனவே விஷ்ணுடைய துவேசி, அவன் மீண்டும் தன்னுடைய அராஜகத்தை முழுமையான முறையில் ஆரம்பித்து பக்தர்களை வந்து அழிக்க ஆரம்பிக்கின்றான். சிறுதெய்வங்கள் அனைவரும் பகவானுடைய பக்தர்கள், இவர்களை பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டுடைய வேலைக்காரர்களாக இந்திரனை சந்திரனை சூரிய பகவானை மாற்றியிருந்தான். அந்த அளவுக்கு உண்மையிலே பௌதிக உலகத்தில் மிகப்பெரிய நபராக மாற முடியும், நம்மளும் கவனமாக இருக்கணும் பக்தர்கள். காரணம் அரக்கர்களுடைய எண்ணிக்கை மேலே ஓங்க ஓங்க இந்த மொத்த உலகத்துடைய எல்லா விதமான விஷயங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக அரக்கர்கள் மாறிடுவாங்க, நம்மளால வந்து கண்டிப்பாக வந்து பக்தி செய்ய முடியாது. அதான் ஸ்ரீல புரோபாத சொல்றார், வரக்கூடிய 10,000 வருடங்களுக்கு நீங்கள் பக்தி செய்து பகவானுடைய ஆன்மீக உலகத்தை அடைக்க முயற்சி பண்ணுங்க, அதுக்கு பிறகு பூலோகத்தில் பக்தி செய்யக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக கிடையாது. அப்ப ஹிரண்யகசிபுடைய கட்டுப்பாட்டில் காற்று வருது, ஹிரண்யகசிபுடைய கட்டுப்பாட்டில் சூரிய பகவான் செயல்படுதான், ஹிரண்யகசிபுடைய கட்டுப்பாட்டில் வந்து சந்திரன் செயல்படுதான். அரக்கடை இருக்கும்போது சொல்லுவான், இஸ்கான் எங்களா இருக்கோ அது மாதிரிலாம் வந்து காற்று வீசாதான்றோம், என்ன பண்ணுவீங்க, அதுக்காக அந்த அளவுக்கு சக்தி உள்ளவர்களாக மாற முடியும். இஸ்கான் எங்களா இருக்காங்களா மழை பெய்யாதன்றோம், காரணம் இந்திரனுடைய கட்டுப்பாட்டில் செயல்படுறான். இந்திரனுடைய அரண்மனையுடைய மிகப்பெரிய தூண்களை உடைச்சி தன்னுடைய வீட்டில் படிக்கட்டா போட்டுறதார் ஹிரண்யகசிபு, அவ்வளவு சக்தி உள்ளவனா இருக்கிறார். இந்திரனுடைய சிம்மாசனத்தை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த சிம்மாசனத்தை உட்கார்ந்து 7-14 உலகத்தையும் ஆழ்ந்தார் ஹிரண்யகசிபு. இப்ப இந்த அளவுக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் அப்ப இவ்வளவு பெரிய சக்தி மிக்க அரக்கர்களை சாதாரணமான நபர்களால் அழிக்க முடியாது. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல உலகத்திலேயே சக்தி மிக்க ஆயுதம்னு ஒன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு பகவான்கிட்ட கையில் உள்ள சுதர்சன சக்கரம், அந்த சக்கரத்தை அழிக்கக்கூடிய ஆயுதம் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் உலகத்துல ஒரு மனிதன் மற்ற எல்லா பொருள்களிலிருந்து தன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியை கொண்டு வந்துடலாம் தன்னுடைய முயற்சியால. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் தன்னை காப்பாற்றக்கூடிய சக்தியை கொண்டு வரவே முடியாது. அது பேர் தான் வைஷ்ணவ விரதம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, பக்தர்கள் பிரார்த்தனை பண்றாங்க, பகவானே சிவனுடைய கையில் உள்ள சூலாயுதத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இந்திரனுடைய கையில் உள்ள வஜ்ராயத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பிரளய காலத்தில் வரக்கூடிய அக்னியை பார்த்து கூட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், இந்த பொருட்கள்லாம் கூட ஆத்மாவை அழிக்கக்கூடிய சக்தி கிடையாது இந்த உலகத்தில் சாமி. ஆனா ஒரு விஷயம், வைஷ்ணவ அபராதம் வந்து எவ்வளவு பெரிய நபரையும் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இப்ப இவ்வளவு பெரிய நபரை அழிக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரே விஷயம் உலகத்தில் வைஷ்ணவ அபராதம். இப்ப தேவர்கள்லாம் மீண்டும் பூனைகளாக எலிகளாக மாறி விஷ்ணுட போய் பிரார்த்தனை பண்றாங்க, இவ்வளவு பெரிய நபர் இந்த உலகத்தை விட்டு எடுக்கிறது எப்படி? காரணம், மொத்த உலகத்துடைய செயல்பாடே மறைஞ்சு போச்சு. அவர் சொல்லார், கவலைப்படாதீங்க, தன்னுடைய சொந்த மகனான பிரகலாதனுக்கு பக்தனுக்கு அவன் அபராதம் செய்யக்கூடிய நேரத்தில் நானே மீண்டும் வந்து அவனை அழிப்பேன். காரணம், அந்த வைஷ்ணவ அபராதம் அவனுடைய அழிவுக்கு காரணமாக வந்தாமே. இப்போ பிரகலாதன் வளர ஆரம்பிக்கிறார். அவர் இயல்பிலிருந்தே, அதான் தமிழில் பழமொழி சொல்லும், விளையும் பெயர் முளையிலே தெரியும் சொல்லி, அவர் குழந்தையிலிருந்தே பக்தி செய்ய ஆரம்பிக்கிறார். பகவானுடைய மிகச்சிறந்த பக்தனாக வந்திருக்கிறார். எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை சொல்வதிலையும் ஆடுவதிலையும் பாடுவதிலையும் பகவானை பற்றி பிரச்சாரம் செய்வதிலையும் அவர் உற்சாகமான பக்தராக இருக்கிறார். உயர்ந்த பக்தர்களுடைய மிக முக்கியமான குணம் மற்றவர்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்வது. அதான் பக்தர்கள் உயர்ந்த நில பக்தர்கள். பக்தர்கள் பலவிதமான பக்தர்கள் இருக்கலாம். மற்றவர்களுக்கு பக்தியை பற்றி, கிருஷ்ண பக்தியை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்கள் உயர்நிலையில் உள்ள பக்தர்கள். அப்ப அவர் தன்னுடைய கல்வி நிலையத்தில் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கோ அந்த நேரத்தில் வந்து அசுரர்கள் இல்லாத நேரத்தில், காரணம் அங்க அவருக்கு இரண்டு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பேர் சந்த அமர்க்க, அவர்களுமே அசுரத்தனமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், பக்தியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிடையாது. ஏறக்குறைய இப்போதைய உள்ள ஆசிரியர்கள் மாதிரி, இப்ப நமக்கு ஸ்கூல்ல காலேஜில் உள்ள ஆசிரியர்கள் என்ன கற்றுக் கொடுப்பாங்க? பௌதிகமான விஷயத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களும் மாமிசம் சாப்பிடுவாங்க, போதைப் பொருட்கள் வழங்குவாங்க, பக்தியை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது. அதுபோல சந்த அமர்க்க எல்லா விதமான பௌதிகமான விஷயங்களை பிரகலாதனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, பக்தியை பற்றி கற்றுக் கொடுக்கல. ஆனா பிரகலாதனோ சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு மாணவர்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, பக்தியை கற்றுக் கொடுக்கிறார். இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி இன்னைக்கு இஸ்கான் இயக்கம் மட்டும்தான் இந்தியாவில் உள்ள எல்லா விதமான கல்லூரிகளிலையும் சென்று மாணவர்களுக்கு வந்து பக்தியை கற்றுக் கொடுக்க இளமை பருவத்திலேயே. காரணம், பிரகலாதனுடைய விருப்பம், மிகச்சிறந்த பக்தர்களுடைய விருப்பம், பக்தி என்பது இளமை பருவத்திலேயே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக பக்தியை பற்றி பிரச்சாரம் பண்ணும்போது, ப்ரோ வயசான நேரத்தில் கோயிலுக்கு வரேன் ப்ரோ, வயசான காலமாட்டால என்ன பயன்? சோ பக்தி என்பது உண்மையில இளமையிலேயே பின்பற்றப்பட வேண்டிய விஷயம் தான் பிரகலாதனுடைய விஷய விருப்பம். சோ அதை பின்பற்றி இன்னைக்கு இஸ்கான் இயக்கம் ஏராளமான கல்லூரிகளில் பிரச்சாரம் செய்து ஏராளமான இளம் பிரம்மச்சாரிகளை உண்டு பண்ணுது. அதான் மக்கள் பொதுவாக வந்து இஸ்கானியத்துக்கு ஏதாவது குருஜி சன்னியாசின்னு பார்க்க வந்த ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளவு குறைஞ்ச வயசுல உள்ளவங்க சாதுக்களா, பிரம்மச்சாரிகளா? காரணம், மற்ற ஆசிரமத்திலாம் பொதுவாக சாதுங்கிறவர் வந்து ஒரு 50 மேல உள்ள ஆள் உட்கார்ந்துருப்பாரு, அப்படி அது 60 மேல உள்ளவர் இப்படி உட்கார்ந்துருப்பாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பெரும்பான்மையான சாதுக்கள்லாம் 20-30 வயசுல உள்ளவங்க. காரணம், ஒரு பிரகலாதனுடைய விருப்பம், இளமையிலேயே மாணவர்கள் பக்தர்களாக மாற்றப்பட வேண்டும். காரணம், பக்தி என்பது மனித வாழ்க்கையில எவ்வளவு விரைவாக ஆரம்பிக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு விரைவாக ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அவர் பக்தர்களுக்கு பிரச்சாரம் பண்றார், மாணவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார். இந்த விஷயம் வந்து கடைசியில அந்த அசுரகுல அரசர்களுக்கு தெரியுது, குலகுருக்களுக்கு தெரியுது. அவர்கள் போய் வந்து ஹிரண்ய கசிப்பிட்ட போய் இதை வந்து அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையாக வந்து சொல்றாங்க. உன்னை ஹிரண்ய கசிப்பு தன்னுடைய மகனை ஒரு நாள் கூப்பிட்டு கேட்கிறார், உன்னுடைய கல்லூரியில உன்னுடைய பள்ளியில நீ பலவிதமான விஷயங்கள் கற்றுக்கொண்டாய், இந்த கற்றுக்கொண்ட விஷயங்களே மிக உயர்ந்த உத்தமமான விஷயம் என்ன? மைக்ரோபயாலஜியா, அல்லது வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜியா, அல்லது அப்ளைடு மெக்கானிக்ஸா, அல்லது IEEE-ஆ, அல்லது IEEE-ஆ, பலவிதமான விஷயங்கள் இருக்கு, அல்லது டெக்ஸ்டைல் டெக்னாலஜியா. அவர் சொல்லார், பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன், ஆனால் இருக்கையிலே மிக உயர்ந்த விஷயம் நான் கற்றுக்கொண்ட விஷயம். தலைவனே, நான் சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு வித்தியாசமா தோணலாம், அதான் கண்டல் பண்ணி சொல்லார். காரணம், அசுரனுக்கு உனக்கு இதுதான் பெரிய விஷயமா தெரியும். ஆனா என்ன பொருத்தமட்டுக்கும் மண்யே, என்னுடைய கணிப்பின்படி உலகத்திலேயே நான் கற்றுக்கொண்ட மிகச்சிறந்த விஷயம், உடனடியாக இந்த குடும்ப வாழ்க்கை விட்டுட்டு நீ வனத்துக்கு போ, பகவானுடைய பக்தருடைய சங்கத்துக்கு போ, ஆசிரமத்துக்கு போ. காரணம், இந்த பௌதிக உலகத்தில் இந்த குடும்ப ஆசிரமத்தில் நீ வீட்டில் உட்கார்ந்து உன்னுடைய சமுதாயத்தில் உட்கார்ந்து உன்னுடைய அமைச்சர்கள் கூட உட்கார்ந்து நீ இந்த செய்யக்கூடிய எல்லா விதமான காரியமும் கடைசியில் உன்னுடைய ஆத்மாவிற்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் கொடுக்காத காரியங்கள். அதான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சொல்லார், சிரம ஏவகி கேவலம். நெல்லு குத்தினா அரிசி வரும், நெல்லு குத்தி அரிசி வந்தபோது அதுல பதர் வரும், உமி வரும். அந்த உமியை போட்டு குத்தினால ஒரு பயனும் கிடையாது, பாட்டியும் தாத்தாவும் உட்காந்து குத்த வேண்டியதான், அதுல அரிசியே வராது. அதுபோல மனித வாழ்க்கையில மற்ற செயல்களை குத்திக்கிட்டு குத்திக்கிட்டு இருந்தா எந்த விதமான பயனுமே கிடையாது. காரணம், ஆத்மாவுக்கு எந்த விதமான பயனுமே கிடையாது. ஹித்மாத்ம பாவம் கிரகம் மண்ட கோபம், குடும்பத்தை விட்டுட்டு உடனே வனத்துக்கு போ. வனத்துக்கு போனா யோகி உடனே காட்டுக்கு போயிடுவான். வைஷ்ணவர்களுக்கு வனம்னா என்னன்னா விருந்தாவனம், அல்லது வைஷ்ணவருடைய சங்கம், பக்தருடைய சங்கத்தில் போய் பக்தியை செய். காரணம், உனக்கு காலம் குறையா இருக்கு. பகவான் விஷ்ணுடைய கருணைக்கு பாத்திரமானவனாக மாறி மிக உயர்ந்த ஆன்மீக இன்பத்தை அடைய முடியும். இவர் பிறப்பிலிருந்தே வைஷ்ணவருடைய எதிரி, விஷ்ணுடைய எதிரி. அவருடைய மகன் வந்து அவருக்கு சொல்றார், நீ விஷ்ணு பக்தனா மாறன்னு சொல்லி சின்ன குழந்தை சொல்றான். அவ்வளவுதான் அவருக்கு வந்தது கோபம். நீ இந்த விஷயத்தை எனக்கு சொல்ற, உன் வயசு என்ன, என் வயசு என்ன, அது நீ என்னுடைய மகன். உடனே தன்னுடைய மகனை கோபத்தில் கீழே தூக்கி எறிதார். அந்த குலகுருகளுக்கு ஆணையிடுதார், இந்த பையனை திருத்த வேண்டியது உங்களுடைய கடமை, அதை எப்படி திருத்துவீங்களோ எனக்கு தெரியாது, ஒன்னு ஆசை காட்டி திருத்துங்க அல்லது வந்து அடித்து திருத்துங்க. உலகத்தில் திருத்துவதற்கு, மனிதனை வந்து கட்டுப்படுத்துவதற்கு நாலு விதமான முறை வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு, இப்பவும் அது கடைபிடிக்கப்படுது. ஒன்னு தானம் கொடுத்து திருத்துவது, அது புகழ்ந்து திருத்துவது, அல்லது வந்து பொருளாசை காமிட்டு திருத்துவது. ஒன்னு இல்லைன்னா அராஜகம் பண்ணி திருத்துவது, அடியாத மாடு மாடு மாதிரி திருத்துவது. ஒரு பசு மாடு அங்க இருக்கு, இங்க திருப்பணும்னா ரெண்டு வாழைப்பழத்தை கொடுத்தா அந்த பக்கம் திரும்பிடும். ஒண்ணு இல்லை, ரெண்டு கம்பு வச்சு ரெண்டு போட்டு போடணும். அது எப்படியாவது இவனை திருத்தரு. ஆனா எப்படி திருத்தணும், விஷ்ணு பக்தனாக இருக்கக்கூடாது. காரணம், விஷ்ணு எங்களுடைய குல எதிரி. மீண்டும் இவரை திருத்துவதற்கு ஏராளமான முயற்சிகள் நடைபெறுது. பார்க்கலாம், இஸ்கான் பிரம்மச்சாரிகளை திருத்துவதற்கு பல விதமான முயற்சிகள் நடக்கும். வீட்டில இருந்து வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, காவல் நிலையத்திலிருந்து வருவாங்க, பல விதமான நபர்கள் வருவாங்க. கடைசியில் காவல் நிலையத்துலேயே சொல்லிடுவாங்க, இந்த கேஸுகள்லாம் ஒன்றும் செய்ய முடியாத கேஸுகள், அது போய் சேரக்கூடிய கேஸுகள், விட்டுருங்க, ஒன்றுமே பண்ண முடியாத பசங்க. இந்த பசங்க என்ன சொன்னாலும் அங்கே தான் போகிறாங்க. காரணம், உலகத்தில் நமக்குள்ள மற்ற வசுக்களுக்கும் நமக்கு எல்லா விதமான வசுக்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள சம்பந்தம் வந்து தற்காலிகமானது. விஷ்ணுவுக்கும் நமக்கும் இடையில் உள்ள சம்பந்தம் நிரந்தரமானது, நித்தியமானது. அதுதான் சம்பந்தம், மற்றதும் சம்பந்தமே கிடையாது. காரணம், பகவான் சொல்றார், ஜீவன் மமை வாம்சம் ஜீவலோகம், என்னுடைய அங்கம் அப்படிங்கிறார். முதல விஷ்ணுவிற்கும் கிருஷ்ணருக்கும் உனக்கும் இடையில சம்பந்தத்தை ஏற்படுத்துவது தற்காலிகமா கஷ்டமான காரியம், மத்த பக்தி மாதிரி எளிதான காரியம் கிடையாது. ஒரு முறை உனக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் ஏற்படுத்தினால் அந்த சம்பந்தத்தை, பக்தியை அழிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எந்த பொருட்களுக்கும் கிடையாது. காரணம், ஜீவன் பகவானுடைய பாதார மந்தத்தில் அடையக்கூடிய அந்த சுவைய இந்த உலகத்தில் எந்த வசுக்களுக்கும் கொடுக்கக்கூடிய சக்தி கிடையாது. ஒரு நொடி பகவானுடைய நாமத்தில் கிடைக்கக்கூடிய சுவை கோடி வருடங்களாக உலகத்தில் கோடி ஜென்மங்களில் நீ அனுபவக்கூடிய சுவையை விட அதிகமான விஷயம். அதில் விஷ்ணு பக்தியில் உண்மையான நபரை யாருமே அசைக்க முடியாது. அதில் பிரகலாதனை எப்படிலாமோ அவர்கள் பிரச்சாரம் செய்து பார்க்கிறாங்க, அவனை பக்தியிலிருந்து மாற்ற முடியல. மீண்டும் அழைத்து சொல்லப்படுறான் தன்னுடைய தந்தையின் முன்பு. இந்த தந்தை மீண்டும் ரொம்ப அன்னைக்கு தந்தையை வந்து குழந்தையை அலங்கரித்து தந்தையுடைய மடியில் வைக்கப்படுதார். அவனுடைய மகனை பார்த்தோன்னே மீண்டும் அவருக்கு புத்திரபாசம். தன்னுடைய மகனை முத்தம் கொடுத்து அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர்லாம் வருது. அவருடைய தலையை வந்து தடவி கொடுத்து மீண்டும் கேட்கிறார், இந்த உலகத்திலேயே நீ கற்றுக்கொண்ட விஷயங்களையே மிகச்சிறந்த உயர்ந்த விஷயம் என்ன அப்படிங்கிறார். அவர் மீண்டும் சொல்லார், நமேவிது சுவார்த்த கதிகம் விஷ்ணும் துராசை பகிரர்த்த மானினக. உலகத்திலேயே நான் கற்றுக்கொண்ட விஷயங்களே மிக உயர்ந்த விஷயம். மனிதன் மனித வாழ்க்கையில விஷ்ணுவை பத்தி கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவருக்கு பக்தி செய்யணும். எப்படி பக்தி செய்யணும், சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ சுமரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். பகவானுடைய நாமத்தை பாடுவது, ஆடுவது, கேட்பது மூலமாக அவருக்கு வந்து நம்ம வந்து பக்தி செய்யணும் அப்படிங்கிறார். இப்ப அவர் முடிவு பண்றார், இந்த பையனை மீண்டும் வந்து பேசி திருத்த முடியாது, அதான் அசுரர்களுடைய குணம். சொந்த மகனாக இருந்தா கூட இவன் நம்மளுடைய இன்பத்துக்கு தடையாக இருப்பதனால அவட உடனடியாக வந்து கொன்றணும். இது இப்ப கூட நம்ம பார்க்கலாம் உலக இன்பங்கள்ல கர்த்தடை பண்ணிடலாம், நோ பிரச்சனை. உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை நீ கொல்ற, உன்னுடைய சொந்த மகனை நீ கொல்ற, மற்றவர்கள் கொன்னா அது கொலை, நீ கொன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அது என்னுடைய குழந்தை. காரணம் என்னுடைய இன்பத்துக்கு அவன் தடையா இருக்கான். மீண்டும் குழந்தையா பிறந்துட்டு அவனை பராமரிக்கிறது யாரு, அவனை வளர்க்கறது யாரு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது யாரு? காரணம் தன்னுடைய சுய இன்பத்துக்கு தடையா இருந்திருக்கிறான். உன அவனை கொல்வதற்கு பலவிதமான முயற்சிகள் ஏற்பாடு செய்யப்படுது. அவன் எளிமையா கொல்ல முடியாது, காரணம் பகவானுடைய பக்தன். ஒரு மிகப்பெரிய எண்ணெய் கொப்பரை உள்ளுக்கு அவர் முக்கப்படுதார், ஆனா அவரை கொல்ல முடியல. வீட்டு சுண்ணாம்பு ஓலை உள்ளுக்கு வைக்கப்படுதார், அப்பவும் அவரை கொல்ல முடியல. யானைகளுடைய பாதத்துக்கு கொண்டு போய் போடுறாங்க, அது பல நேரங்களில் பார்க்கலாம். சியாமானந்த பிரபு கதையிலையும் பார்க்கலாம், யானை வந்து ஒரு மத யானை அவரை கொல்லதுக்காக அனுப்பப்படும், ஆனா யானை பகவானுடைய பக்தனை பார்த்தோன்னே வீடு வேகமாக திரும்பி ஓடி போயிடும். கடைசியில் ஒரு மிகப்பெரிய மலை சிகரத்திலிருந்து அவர் கீழே அறியப்படுதார், அவர் எரிஞ்சிட்டு அவங்க சந்தோஷமா இறந்துட்டான்னு போறாங்க, கீழே பகவான் விஷ்ணு அவர் வந்து கையை தாங்கி பிடிச்சி தூண்டி போயிருந்தார். கடலுக்குள்ள வந்து போட்டுறதாங்க, கடலே வேற வழியில் பின்னால தள்ளியது. அதான் சொல்லப்படுது, கடைசியில் ஒரு மனிதனை கொல்வதுக்கு நம்ம நம்மளை கொண்டுட்டோம் நினைக்கிறோம், அது கொல்லணும்னு முயற்சி பண்றோம். பகவான் கொல்லணும்னு முடிவு பண்ணாதான் அவனை கொல்ல முடியும், காரணம் கொல்வது கடைசியில் பகவான். இப்ப பகவான் விஷ்ணு ஒருத்தனை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் யார் அவனை கொல்லணும்னு நினைச்சாலும் கடைசியில் அவனை கொல்ல முடியாது. அதே போல விஷ்ணு ஒருத்தனை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் யார் அவரை காப்பாத்தினாலும் காப்பாற்றணும் நினைத்தாலும் அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. அதுக்கு உதாரணம் தான் மகாபாரதம், எல்லாரையும் பகவான் கடைசியில் அழிச்சிட்டார், அசுரர்கள் அனைவரையும். இப்போ கடைசியில் பிரகலாதன் அழிக்கவே முடியல. கடைசியில் எப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் ஹிரண்யகசிபு முடிவு பண்றார், மீண்டும் அந்த பையன் திருப்பி அழைத்து வரப்படுறான், மீண்டும் அதே கேள்வி கேட்கிறார், இந்த அளவிற்கு நீ விஷ்ணு பக்தனாக வந்திருக்கிற, நம்ம கண்ணால காண முடியாத ஒரு நபரை வந்து நீ வந்து பக்தி செய்யற, அதான் நாஸ்திகவாதிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம். அவரை கண்ணால நீ பார்க்கல, அவன் மேல எதுக்கு நீ இவ்வளவு பாசம் உள்ளவனாக வந்திருக்கிற, எதுக்கு பக்தி உள்ளவனாக வந்திருக்கிற, இஸ்கான் ஏகத்துக்காக நீ இவ்வளவு பக்தி பண்றீங்க, கிருஷ்ண பக்தரா இருக்கிறீங்க. மக்கள் கேட்பாங்க, கிருஷ்ணன் என்னைக்கா பாத்திருக்கீங்களா? நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், பார்க்காமலே எங்களுக்கு அவர் மேல பக்தி செய்யும்போது இவ்வளவு சுவை வருது, பார்த்திருந்தா எவ்வளவு சுவை இருக்கும். பார்க்காமலே அவருக்காக வந்து எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய மானங்கள், அவமானங்கள், எங்களுடைய தாய் தந்தையர்கள், மனைவிகள், குழந்தைகள் எல்லாத்தையும் தியாகம் செய்து நாங்கள் அவருக்காக பக்தி பண்றோம். உண்மையிலே பார்க்கிற அன்னைக்கு இந்த மொத்த பிரபஞ்சத்தை அவருக்காக ஒரு நொடியில் விட்டுருவோம். காரணம் விஷ்ணு பக்தி கிருஷ்ண பக்தி அந்த அளவுக்கு மிக உயர்ந்த விஷயம். அப்போ இவர் முடிவு பண்றார், ஹிரண்யகசிபு ஹிரண்யகசிபு கடைசியில் கேள்வி கேட்கிறார், உண்மையிலே அந்த நபர் வந்து வந்து காப்பாற்றுவாரா, அவர் எல்லா பக்கமும் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்கும்போது தான் கோபத்தில் கேட்கிறார், பக்கத்தில் உள்ள தூணில் வந்து இந்த தூண்லையும் பகவான் இருக்கிறாரா, அவனுடைய விஷ்ணு இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார். பொதுவாக இந்த உலகத்துக்கு பகவான் வரும்போது பார்க்கலாம், அவதாரமாக வரக்கூடிய நேரத்தில் பொதுவாக அவர் வந்து தன்னுடைய சுத்த பக்தர்களை தாய் தந்தையராக தேர்ந்தெடுத்து கர்ப்பவாசம் பண்ணி வருவார். தேவயைக்கும் வசுதேவருக்கும் மகனாக வந்து பிறந்தார், அதுவும் தசரதனுக்கும் கௌசல்யாவுக்கும் மகனாக வந்து பிறந்தார். ஆனால் இதில் பகவானுடைய விருப்பத்துக்காக, தன்னுடைய பக்தனுடைய விருப்பத்துக்காக பகவான் எந்த அளவுக்கு வரார் பாருங்க. அவன் தூண் உள்ளுக்கு இருக்கிறான்னு சொன்ன உடனே பிரகலாதன் சொல்ல, உண்மையிலே தூண் உள்ளுக்கும் அவர் இருக்கிறார், விருப்பப்பட்டால் தூண் உள்ளுக்கு பிறந்து அவர் பறந்து வருவார். இந்த உலகத்தில் நம்ம யாருமே தூணில் இருந்து பிறந்தவங்க கிடையாது, நம்ம எல்லாரும் பிறந்தது வந்து கர்ப்பத்தில் இருந்து தான். வெளிப்படையாக விஞ்ஞானிகள் சொல்லலாம் பெருமைக்காக, இல்ல இப்ப டெஸ்ட் ட்யூப்ல இருந்து குழந்தைய உண்டு பண்றோம், டெஸ்ட் ட்யூப்ல இருந்தா நீ உண்டு பண்ணல, டெஸ்ட் ட்யூப்ல முதல் 2 மாசம் வச்சிருப்ப, அப்புறம் மீண்டும் ஏதாவது தாயுடைய கர்ப்பத்தை உள்ள கொடுவா, தாயுடைய கர்ப்பத்தில் தான் நீ பறக்க முடியும், டெஸ்ட் ட்யூப்ல இருந்து ஒரு குழந்தையும் வராது, அது சும்மா உல்டா போய் ஸ்ட்ரீப்ல கொஞ்ச காலம் ஒரு 2 மாசம் அந்த ஐசுகளை வச்சிருக்கிறது, பிறகு மீண்டும் தாயுடைய கர்ப்பத்தில் உழுக்கிறது. குழந்தை பிறகு தாயுடைய கர்ப்பத்தில் தான் பிறப்பான், அதான் இயற்கையுடைய நீதிமுறை, அதை யாரும் மாற்ற முடியாது. பகவான் மனிதனுக்கு வச்ச விஷயம் அப்படிதான், கிராமத்தில் கிண்டல் பண்ணுவாங்க, அல்லது தமிழ் மொழியில கிண்டல் பண்ணுவாங்க, முட்டையிலிருந்து குதிரை பிறந்துட்டு, முட்டையிலிருந்து குதிரை போனாலும் பிறக்காது, மனிதன் முட்டையிலிருந்து பிறக்க மாட்டான், பறவைகள் தான் முட்டையிலிருந்து பிறக்கும். நமக்கு சக்தி அவ்வளவுதான், நீ ஒன்றும் பெரிய அகாரமான சக்தி உள்ளவர்லாம் ஆகாயத்தை உடைக்கக்கூடியவர்லாம் கிடையாது, பகவானுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர் நீ. நான் முட்டையிலிருந்து பிறந்து வந்த டைம் பிரபுலாம் கதை சொல்ல முடியாது. ஆனா பகவான் பக்தனுடைய விருப்பத்துக்காக அவனை தூண் உள்ளுக்கு வரார், அவன் மீண்டும் இவனுடைய கேட்ட வரத்துக்கு ஏற்ப வரார். காரணம் அதுக்கு காரணம், பகவான் மனிதனை வந்து எந்த விதத்திலையும் கொள்ளலாம், அவருக்கு உரிமை இருக்கு, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. மக்கள் அப்படித்தான் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் இப்படி செத்துட்டார், ஏன் இப்படி செத்துட்டார், நல்லவருங்க அவர் ஏங்க செத்து போயிட்டார், மரணத்துல எதுவுமே கேள்வி கேட்க முடியாது. காரணம் பகவான் விருப்பப்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் அவருடைய விருப்பம், அவ்வளவுதான், எதுவுமே அதுக்கு எதிர்கேள்வி கிடையாது. இருந்தாலும் அங்க பகவான் இந்த நரசிம்ம ரூபத்துல வர்றதுக்கு காரணம், நரசிம்மம்னா நர அப்படின்னா மனிதன், சிம்மம்னா சிம்மம் சிங்கம் தமிழ்ல, அதே வடமொழி சொல். இப்ப பாதி மனிதனாகவும் பாதி சிங்க ரூபத்திலையும் அவர் வருவதற்கு காரணம் அவருடைய சுத்த பக்தனான பிரம்மா அவனுக்கு வாக்குறுதி கொடுத்துக்கிறார். இந்த மாதிரிலாம் பகவான் வரமாட்டாருப்பா, உனக்கு மரணம் வராதுன்னு சொன்னதுனால தன்னுடைய பக்தனுடைய வாக்கையும் அவர் காப்பாற்றணுங்கிறதுக்காக நரசிம்ம ரூபத்துல வரார். தன்னுடைய மற்றொரு பக்தனான பிரகலாதனுடைய வாக்குறுதியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் தூண்ல இருந்து வரார். அதான் உண்மையில 64 மலைகள் ஜெபம் பண்ணும். புரோபாவுடைய வாக்குறுதிக்காக பகவான் சொல்லா சரி 16 மலை ஜெபம் பண்ணா கூட போதும். தன்னுடைய பக்தனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பகவான். இப்போ தூண்ல இருந்து வரார், முதல்ல சின்ன உருவமாக இருக்கிறார், பெரிய உருவத்தை எடுக்கிறார். இப்ப சிங்கத்துடைய மிக முக்கியமான குணம், சிங்கம் வந்து வேட்டைக்கு போகும்னா முதல்ல வந்து கர்ஜனை பண்ணும். காரணம், இந்த மிருகங்கள் அனைவருமே இருட்டானவுடனே குகைகளை போய் பதுங்கி உட்கார்ந்துக்கிடும் தன்னை காப்பாற்றுவதற்காக. சிங்கம் கர்ஜனை பண்ணவுடனே பயத்துல எல்லாம் ஓட ஆரம்பிக்கும், சிங்கம் ஓடி வந்து பிடிச்சிடும். அதுபோல நரசிம்மம், அவர் நரசிம்மங்கிறார், உண்மையில அந்த சிங்கத்தை போலயே அவர் கர்ஜனை பண்றார். சிங்கத்துடைய கர்ஜனை வேணா ஒரு 10 மைல் சுற்றுலா உள்ள காட்டை வந்து பாதிக்கும். இந்த கர்ஜனையால 7-14 உலகமும் அந்த கர்ஜனை வந்து கேக்குது. உண்மையில இந்த விஷயத்தை பகவானுடைய சக்தியுடைய அபரிதத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை பார்த்தேன். மனிதன் பல நேரங்கள்ல பகவானா இயற்கையா அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். குஜராத்ல பூகம்பம் வரக்கூடிய நேரத்தில் அந்த பூகம்ப இடத்துல நான் இருந்தேன். பூமி உண்மையிலே பூகம்பத்தால எப்படி ஆடுங்கிறத என்னுடைய கண்கூட அவன் வந்து பார்த்திருக்கேன். அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன் பகவானுடைய சக்தி எந்த அளவுக்கு அபரிதமான சக்தி. பகவான் உண்மையிலே அழிக்கணும்னு நினைக்கும் போது அந்த சக்தி அந்த அளவுக்கு அபரீதமான சக்தி, நம்மளால நம்மளை காப்பாற்றவே முடியாது. மொத்த குஜராத் மாநிலமே ஆடுது, அவரும் ஆடுது கிடையாது, உண்மையிலேயே வந்து 100 டிகிரி ஆடுது. எப்படி அப்படியும் சோ நரசிம்மர் வந்து உண்மையிலேயே அவர் கர்ஜனை பண்ணும்போது 7-14 உலகங்களும் வந்து ஆட ஆரம்பிக்கும். அவருடைய உடலுடைய எடையால இந்த பூவுலகம் வந்து உண்மையிலேயே வந்து கதற ஆரம்பிக்கு. காட்டில் விட்ட மிகப்பெரிய சிங்கங்கள் மிகப்பெரிய யானைகள்லாம் பயத்துல கதறி ஆள ஆரம்பிக்குது. அப்படி சக்தி மிகவராக பகவான் இருக்கிறார். இருந்தாலும் அந்த மிக சக்தி மிக்க பகவான் கூட ஹிரண்யகசிபு யுத்தம் பண்றான். கடைசி யுத்தத்தில் அவனால ஜெயிக்க முடியல. இங்க சொல்லப்பட்டிருக்க மாதிரி சின்னத்துல கிராமத்துல குழந்தைகள் பார்க்கலாம், வெளியில வந்து பூந்தோட்டத்துக்கு போகும், அங்க வந்து என்ன பண்ணா இந்த வண்ணத்து பூச்சி இருக்கும் அல்லது விட்டல் பூச்சி இருக்கும் அதாவது பூச்சிகள் இருக்கும், இந்த பிள்ளைங்க அப்படி எடுத்து உன்னை நகத்தால கிள்ளி எடுத்துரும். அவ்வளவு எளிமையான விஷயம். அதுபோல அவ்வளவு பெரிய ஹிரண்யகசிபு பகவான் எளிமையான முறையில அவன் வந்து உடைக்கிறார். இங்க தச்சனுடைய உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. தச்சன் வந்து ஒரு கோடாரி வச்சிருப்பான், ஒரு சுத்தி வச்சிருப்பான், இந்த சுத்தி வச்சு மரத்தை ஒரு அடி அடிப்பான், ரெண்டா பிரிஞ்சு ஓடி வளர்ந்துடும். அதுபோல மிக எளிமையான முறையில ஹிரண்யகசிபுடைய உடலை வந்து அவர் வந்து பிச்சு எடுக்கிறார். அவனுடைய இதயத்தை அவர் பிக்கிறார். அவனுடைய வயிற்றுல உள்ள குடல் எடுத்து தனக்கு மாலையா போட்டுக்கிறார். காரணம், ஒரு வகையில் அவன் பகவானுடைய பக்தன் ஜெயன். கடைசியில அந்த இந்திரனுடைய சிம்மாசனத்தை அவன் பயன்படுத்தினாலும் பக்தனுடைய சிம்மாசனத்தினால அங்க போய் உட்கார்ந்துருந்தார். ஆனா ரொம்ப குரோதம் உள்ளவராக இருக்கிறார். அதான் உக்ர நரசிம்மான்னு சொல்லி தமிழகத்துல கொண்டாடுறோம். ரொம்ப குரோதம் உள்ளவராக இருக்கிறார் பகவான். பொதுவா உலகத்தில் உள்ள எல்லாருமேலே அன்புள்ளவர் தன்னுடைய. ஏன்னா காரணம், உலகத்தில் எல்லாருமே நம்மளுடைய குழந்தைகள் மேல கண்டிப்பா நாம அன்புள்ளவங்களா தான் இருப்போம். அம்மா பொதுவாக வந்து அன்புள்ளவங்களா தான் இருப்பாங்க. ஆனா சில நேரம் அம்மாவும் கோவப்படுவாங்க. உண்மையான அம்மா எப்போ இப்போ உள்ள அம்மா கிடையாது. இப்போ உள்ள அம்மா வந்து நீ அவங்களை டிவி பார்க்க கூடாது சொன்னா கோவம். அம்மா நீங்க சீரியல் பாக்காதீங்கன்னா உன்னை ஒரு அடி விட்டுருவாங்க. உண்மையான அம்மா எப்ப கோவப்படுவாங்க? நம்ம அளவுக்கு அதிகமா நம்மளையே அழிக்கக்கூடிய அளவிற்கு சேஷ்டைகள் பண்ணும்போது உண்மையா கோவப்படுவாங்க. அன்னைக்கு அவங்களுடைய கோபத்தை பார்க்கணும். உண்மையான அம்மா அந்த அளவுக்கு கோவப்படுவாங்க. அதுபோல பகவான் இந்த அளவிற்கு இவன் வந்து தன்னுடைய பக்தன் மேல பகவானுக்கு பிடிக்காத விஷயம் உலகத்திலேயே வைஷ்ணவராதம். தன்னுடைய பக்தர்களுக்கு யாரும் அபராதம்னா அவருக்கு பிடிக்காத விஷயம். அதுல வந்து அவர் சொல்லார், இந்த விஷயத்துல வந்து எந்த விதமான முறையிலையும் நான் வந்து சரியாகவே மாட்டேங்கிறார். சாதவோ ஹிருதயம் மகியம் சாதுனாம் ஹிருதயத்துத்தகம். என்னுடைய இதயத்தை என்னுடைய பக்தன் இருக்கிறான், என்னுடைய பக்தருடைய இதயத்தில் நான் இருக்கிறேன், இதுக்கு வந்து விளைவு வேறு எதுவுமே கிடையாதுங்கிறார் பகவான். அல்ல, தன்னுடைய பக்தனை வந்து இவன் இந்த அளவுக்கு அபராதம் பண்ணா, இந்த அளவுக்கு பக்தர்களுக்கு கொடுமை பண்ணாங்கிறதா அவருடைய கோபம் குறைய ரொம்ப கோபமா இருக்கிறார். உடனே பிரம்மா 33 கோடி தேவர்கள் வந்து அங்க பகவானை சுதி பண்ணி அமைதிப்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாருமே சுதி செய்யறாங்க, இருந்தாலும் பகவான் அமைதியாகல. கடைசியில பகவானுடைய மனைவியான லட்சுமி வந்து அழைக்கப்படுதா, லட்சுமிக்கு கூட பகவான் பக்கத்துல போறதுக்கு பயமா இருக்கு. கடைசியில பிரகலாதன் மீண்டும் அழைக்கப்படுதா, பிரகலாதன் பகவானுக்காக பிரார்த்தனை செய்தார். பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்த பிறகு பகவான் மீண்டும் உக்ர நரசிம்மர் சாந்த நரசிம்மராக வந்து மாறுதார். அந்த பிரார்த்தனைகள்ல மிக முக்கியமான பிரார்த்தனை பகவான்கிட்ட பிரகலாதன் பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயம், கண்டிப்பாக நான் பக்தி வந்து எந்த விதமான பௌதிகமான பிரதிபலன்களையும் எதிர்பார்த்து செய்யல, எந்தவிதமான பலன்களையும் எதிர்பார்த்து செய்யக்கூடிய பக்தி வந்து வியாபாரம். நான் உன்னுடைய பாதாரவிந்தங்களுக்கு மட்டும்தான் பக்தி செய்யறேன். எனக்கு நீ வழங்க வேண்டிய ஒரே வரம், எனக்கு இந்த பக்தியை கற்றுக் கொடுத்த நாரத முனிவருக்கு எப்பொழுதும் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை வந்து எனக்கு கொடுன்னு சொல்லி வாங்குறேன். அதான் வைஷ்ணவருடைய மனோபாவனை. வைஷ்ணவர்கள் அன்னைக்குமே பகவானுடைய பக்தர்களுடைய பக்தர்களுடைய பக்தனாக மாறுவதற்காக விருப்பம் உள்ளவர்களாக வந்து இருக்கிறாங்க. தாசதாசான்னு தாசனாருக்கு விருப்பப்படுறாங்க. பிம்பு பிரகலாதனுடைய இதுக்காக அவர் அமைதியாகிறார். மீண்டும் பிரகலாதன உலகத்துக்கே அவர் அரசராக மாற்றிவிட்டு தன்னுடைய ஆன்மீக உலகத்துக்கு போறார். இப்பதான் அந்த கதை வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் உலகப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இந்த உலகத்தில நேரத்தில் நம்ம இந்தியாவில் மிக முக்கியமாக பார்க்கலாம், அது தென்னிந்தியாவில் அதிகமாக பார்க்கலாம், வட இந்தியாவை விட ஏராளமான நரசிம்மருடைய ஆலயங்கள் இருக்கு. இந்த நரசிம்மருடைய ஆலயங்களுக்கு மக்கள் இன்னைக்கும் போறாங்க. மிக முக்கியமாக லட்சுமி நரசிம்மருடைய ஆலயங்கள் இருக்கு, உக்ர நரசிம்மருடைய ஆலயங்கள் இருக்கு. அது மிக முக்கியமாக நம்முடைய வெள்ளூர் மாவட்டத்தை எடுக்க போனோம்னா ஏராளமான மிக முக்கியமான நரசிம்மருடைய ஆலயங்கள் இருக்கு. சிங்ககிரி, சோளிங்கர், பல ஆலயங்கள் இருக்குது. பாலாற்றங்கரையில் ஈவன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல நரசிம்மருடைய ஆலயங்கள் இருக்கு. இந்த நரசிம்மர ஆலயங்களுடைய ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் பக்தர்கள் போகும்போது பலவிதமான உண்மையான அனுபவங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கு. விருந்தாவனத்தில் ஒரே ஒரு நரசிம்மர் விக்கிரகம் தான் இருக்கு. மற்றபடி உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் எங்கேயுமே நரசிம்மர் கோயிலை பார்க்க முடியாது. நரசிம்மர் கோயில் மிக அதிகமாக இருக்கிறது தென்னிந்தியாவில் தான், ஆந்திரா, தமிழ்நாடு. அது மாதிரி வட இந்தியாவில் உள்ள வங்காள மண்டலத்தில் உள்ள ஒரே ஒரு நரசிம்மர் ஆலயமே நம்முடைய இஸ்கான் நரசிம்மர் ஆலயமாக தான் இருக்கும். நரசிம்மர் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு மிக மிக பிரியமானவர். உண்மையிலே பிரச்சாரம் செய்வதுங்கிறது இந்த உலகத்தில் உள்ள அசுரர்கள் கூட போய் யுத்தம் பண்ற மாதிரி. ஒரு நாள் நீ புத்தகம் விநியோகம் பண்ண போனேன்னா குறைந்தது 10-15 நபர்கிட்ட சண்டை போட வேண்டியிருக்கும். அது வெளிநாட்டெல்லாம் புத்தகம் விநியோகம் பண்ண போகும்போது பார்க்கலாம், பக்தர்கள் போகும்போது நல்ல முகத்தோட வருவாங்க. இப்பதான் வீட்டு திரும்பி வரும்போது இங்க ரத்தம் வரும், இங்க ரத்தம் வரும், இங்க ரத்தம் வரும், ரத்தம் வரும். பல இடங்களில் அடி வாங்க வேண்டியிருக்கும். வீட்டிலிருந்து கீழே தள்ளி விட்டுருவான், மாடியில இருந்து தள்ளி விட்டுருவான், அதை அடிச்சிருவான், அந்த புஸ்தகத்தை கீழே போட்டு தூர தள்ளிடுவான், அது உடனே தரையில போட்டு மிதிப்பாங்க. இப்ப இந்தியாவிலுமே நடக்க ஆரம்பிச்சுட்டு. உண்மையில அந்த காலத்துல வெளிநாடுதான் வந்து மிலேச்சர்களுடைய தேசமா கருதப்பட்டது. இன்னைக்கு இந்தியாவில் மிலேச்சர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இன்னைக்கு தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே முதல் மிலேச்சர்களுடைய மாவட்டமாக வெள்ளூர் மாறப்போது. வெள்ளூர்ல பசுவுடைய மாமிசை சாப்பிடக்கூடிய எண்ணிக்கை நம்மளை போன்ற சாதாரணமான மக்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமான முதல் மாவட்டமாக இன்னைக்கு இந்தியாவில் நம்ம மாவட்டம் ஆக போகுது. அதனால வெள்ளூருக்கு கண்டிப்பாக நமக்கு நரசிம்ம பக்தி மிக மிக அவசியம். உண்மையில் நம்முடைய ஆலயத்துக்கு இடம் வாங்குறதுக்காக நம்ம முதல்ல அனுமதி வாங்க போகும்போது சிங்ககிரி கோயிலுக்கு போனோம். நான், பத்ரசேன பிரபு, ஜெய்பான்ற பிரபு எல்லாருமே நாங்கள் போய் முதல்ல அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது உண்மையான பிராமணர், அந்த பிராமணர்கிட்ட நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கும் முன்ன நரசிம்மருடைய கையில் இவ்வளோ பெரிய உருண்டை, சந்தன உருண்டை. அந்த சந்தன உருண்டை உடனே அங்கீகாரமாக உடனடியாக கீழே விழுந்தது, விழுந்து எங்களுடைய கையில் வந்து விழுந்துருச்சு. ஹரே கிருஷ்ணா. அது மட்டும் இல்ல, நேற்று சுமித்ரா கிருஷ்ணபுரம் பேசும்போதே பேசிட்டார், இது வந்து மாயாபுரம் மாதிரி இருக்குது. இல்ல, கண்டிப்பாக நரசிம்மர்கிட்ட இன்னைக்கு பிரார்த்தனை செய்வோம். கண்டிப்பாக நம்மளுடைய ஆலயத்திலையும் அவர் வந்து மாயாபுரில் மாதிரி பிரதிஷ்டையான மாதிரி அவர் நமக்கும் வந்து அவர் ஒரு அவதாரம் செய்யணும். காரணம், வெள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நம்ம வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் உண்மையில ஒரு அனுகூலமான இடத்துல இருக்கும்னு சொல்ல முடியாது. காரணம், இந்த ஆலயம் வந்து கடந்த வரக்கூடிய 10,000 வருடங்களுக்காக கிருஷ்ண பக்தியை பரப்பக்கூடிய ஆலயம். மிலேச்சருடைய எண்ணிக்கை இங்கே அதிகம். நம்மளுக்கு கண்டிப்பாக நரசிம்மருடைய பாதுகாப்பு அவசியம். அதனால்தான் சில பிரபாதர் இஸ்கால பின்பு நரசிம்ம ஆரத்தியை கொண்டு வந்தார். காரணம், புஸ்தகம் பண்ணக்கூடிய பக்தர்கள், மிக முக்கியமாக பெண் பக்தர்கள், பல நேரங்களில் பல இடங்களில் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அசிங்கப்படுத்தப்பட்டார்கள். அதனால் அவருடைய பாதுகாப்புக்காக நரசிம்மருடைய துதி கொண்டு வரப்பட்டது. அதனால தான் உடனே அதுக்கு பிறகு புஸ்தக விநியோகம் ஸ்கோர் உடனே சொல்லப்படுது. காரணம், இது பிரச்சார இயக்கம், மற்ற இயக்கம் மாதிரி உள்ளுக்கு உட்கார்ந்து சிங்கடிக்கிற இயக்கம் கிடையாது. மக்கள்கிட்ட நேருக்கு நேர் சந்திக்கிறோம், மோதுகிறோம் பக்திக்காக. ஆனால் நரசிம்மருடைய பாதுகாப்பால் பின்பு மாற்றங்கள் வந்தது. அதுபோல மாயாபுரில் வந்து அது வந்து கம்யூனிசம் அதிகமாக உள்ள மாநிலம். கம்யூனிசம்னா உண்மையிலே நாஸ்திகவாதம். இப்போ ஸ்ரீல பிரபாதர் அங்கே வந்து உண்மையிலே இஸ்கான முதன்முதல் சாபிதம் பண்ணும்போது கம்யூனிசவாதிகள், நாஸ்திகவாதிகள் அனைவரும் சேர்ந்து மிகப்பெரியதாக வந்து கோயில் உள்ளுக்கு அக்கிரமங்கள் பண்ணி கோயிலை அழிக்க முற்பட்டாங்க. அதனால் மீண்டும் காஞ்சி சங்கராச்சாரியருடைய கருணையால் அவருடைய சிஷ்யர் மீண்டும் வந்து இஸ்கான் ஆலயத்திற்கு ஒரு மிகப்பெரிய நரசிம்மர் விக்கிரகத்தை வந்து நமக்காக செஞ்சு கொடுத்தார். அந்த விக்கிரகம் மீண்டும் மாயாபுரம் வந்து ஸ்தாபனம் செய்யப்பட்டது. காஞ்சி சங்கரர் சொன்னார், பழைய காஞ்சி சங்கரர், மற்ற எந்த நிறுவனத்துக்கும்னா கலியுகத்தில் இந்த உக்ர நரசிம்மர் நம்ம செய்யவே கூடாது, இஸ்கானுக்குனா செய்யலாம். காரணம், உண்மையிலே கலியுகத்தில் கிருஷ்ண பக்திக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்கிற மிகச்சிறந்த பக்தர்கள் அவர்கள், அவர்களுக்காக நீங்க பண்ணுங்க அப்படின்னார். அவருக்கு கூட தெரியுது ஹரே கிருஷ்ண, மத்த யாருக்கும் அவர் செய்யவே கூடாதுன்றார். காரணம், மத்த யாருக்கும் வழிபடக்கூடிய தகுதி கண்டிப்பாக கிடையாது. நமக்கு நரசிம்மருடைய கருணை தேவை, அவருக்காக அவருடைய கருணைக்காக பிரார்த்தனை செய்வோம். இன்னும் இரண்டு நிகழ்ச்சிகள் மட்டும் இதுல சொல்றேன். கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு, ஒரு மாதத்துக்கு முன்பு, ரங்கப்பிரசாத் பிரபு அவருடைய குலதெய்வமான நரசிம்மருடைய ஆலயத்துக்கு எங்களை அழைத்துட்டு போனார் கர்நாடக மாநிலத்தில். அந்த கர்நாடக மாநிலத்தில் அவங்களுடைய குலதெய்வம் ஒரு நரசிம்மர் விக்கிரகம். அந்த நரசிம்மர் விக்கிரகத்துடைய பூஜாரியை நாங்கள் பார்த்து பேசணும். பார்க்கறதுக்கு சாதாரணமான பூஜாரி, அவர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சது அவருடைய தகுதி தெரிஞ்சது. அவர் தன்னுடைய 18 வயதுலேயே கர்நாடக மாநிலத்தில் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் மார்க், ஜெர்மனியில் போய் 18 வருஷம் ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய மேனேஜராக வேலை பார்த்துருக்கிறார். அவ்வளோ பெரிய ஸ்தானம். கடைசியில் நரசிம்மர் அவர் கனவுல சொன்ன உடனேயே அப்படியே அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு நரசிம்மருக்கு பூஜாரியாக மாறிட்டார். வந்து உடனடியாக கிரகஸ்தர் அவர் சொல்றார், பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, தகுதி தேவையில்லை, பகவானுக்கு சேவை செய்யணும் அவ்வளவுதான். அவருக்கு வேதத்திலையும் பிராணங்களையும் அவ்வளவு பரீட்சையும் இருக்கு. இன்னைக்கு உலகத்திலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான வேதத்துடைய பிரிவில் உள்ள ஒரு 18 நபர்கள் அவர் ஒருத்தர். அந்த தொகுதியில், அந்த பகுதியில் வந்து அவர் வந்து உண்மையிலேயே கன்சல்டன்சி வழங்கினா 1 மணி நேரத்துக்கு 25,000 ரூபாய் அவருக்கு பணம். நான் அவர் அதை செய்யல போட்டா சொன்ன இஸ்கான்காக நாங்கள் இடம் வாங்கியிருக்கிறோம் வெள்ளூர்ல கோயில் கட்ட போகும்போது. அவர் சொன்னார், இந்த கலியுகத்தை பொறுத்த மட்டுக்கு உண்மையிலேயே இஸ்கான் பக்தர்களால் தான் கிருஷ்ணருக்கு பெருமாளுக்கு ஏதாவது செய்ய முடியும். காரணம், இந்த கலியுகத்தை பொறுத்த மட்டுக்கு நீங்க இஸ்கான் பக்தர்கள் தான் உண்மையிலே கிருஷ்ணருக்காக உங்களை அர்ப்பணிச்சவங்க. அதை வேணா அடிச்சு சொல்லலாம், நான் மத்துவ சம்பிரதாயத்தில் உள்ளவன், ஆனா அந்த விஷயத்தை அடிச்சு சொல்லலாம். காரணம், இஸ்கான் பக்தர்கள் மாதிரி கிருஷ்ணருக்கு, வைஷ்ணவர்களுக்கு, ஆச்சாரியனுக்கு தன்னை அர்ப்பணிச்ச நபர்கள் யாருமே கிடையாது. 4 மணிக்கு பிரபா எந்திரிக்கா எந்திரிக்கிறாங்க, 16 மணிக்கு ஜெபம் பண்ணச்சுன்னா பண்றாங்க. எந்த ஜாதியிலிருந்து எந்த மதத்திலிருந்து வந்தாலும் சரி இஸ்கானுடைய நியமங்களை பின்பற்றுறாங்க. தங்களுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க பிரம்மச்சாரினாலும் சரி கிரகஸ்தானாலும் சரி கிருஷ்ணருக்காக பண்றாங்க. அப்போ அவர் சொன்னார், ஆங்கிலத்தில், ஒன்லி இஸ்கான் பீப்புள் கேன் டூ தட் பிகாஸ் தேர் த ஒன்லி டெடிக்கேட்டட் பீப்புள் ஃபார் கிருஷ்ணன். அது மட்டுமில்ல, அவர் சொன்னார், ஏன் அந்த விஷயத்தை சொல்லிட்டு மீண்டும் சொன்னார், நான் மத்துவ சம்பிரதாயத்திலிருந்து மத்துவ சம்பிரதாய கோயில் இன்னைக்கு பூஜாரியா இருந்தா கூட ஒரு விஷயம் எனக்கு நரசிம்மர் மேல வந்து கனவு மூலமாக பற்றுதல் உண்டுது. இன்னொன்று வந்து எல்லாத்தையும் விடுறதுக்கு நான் காரணம் வந்து ஸ்ரீல பிரபாவுடைய வாழ்க்கை வரலாறுங்கிற ஒரு புத்தகத்தை மட்டும் படிச்சதுனால எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னா. ஸ்ரீல பிரபுவாரிக்கு நரசிம்மர்கிட்ட இன்னைக்கு பிரார்த்தனை செய்வோம், நம்ம சரியான முறையில் பிரச்சாரம் செய்து இந்த பக்தியை வளர்ப்பதற்காக. காரணம், பிரச்சாரம் சாதாரணமான காரியம் கிடையாது. நரசிம்மருடைய கருணை நமக்கு கண்டிப்பாக தேவை. கடைசியாக ஒரு கதை மட்டும் சொல்ல, கண்டிப்பாக நரசிம்மர் இஸ்கான்ல இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் அழிக்க முடியாது. 2 கதைகள் மட்டும், அருமையான கதைகள். ஒன்று ஸ்ரீ சைதன்ய சரதாமிரதத்தில் உள்ள வரக்கூடிய கதை, மற்றொன்று வந்து இன்னைக்கு யதார்த்தமாக வந்து பானகிரக நரசிம்மர் சொல்லி ஆந்திராவில் இருக்கிறார் அவருடைய கதை. 2 நிமிடங்கள் தயவு செய்து உட்கார்ந்துருக்கலாம். ஆந்திராவில் பானகிரக நரசிம்மர் ஒரு நரசிம்மர் இருக்கிறார் விஜயவாடா பக்கத்தில். அந்த நரசிம்மர் ஆலயத்துடைய மிக சிறப்பான அம்சம், நரசிம்மருக்கு பிடிச்சது வந்து பானகம். அந்த கோயிலுக்கு வெளியில பானகம் வைப்பாங்க மண் பானையில. ஸோ விருப்பப்பட்ட பக்தர்கள் மண் பானையில பானகத்தை வாங்கி கொண்டு கொடுக்கலாம். 1 ரூபா கொடுத்தா ஒரு சின்ன மண் பானையில கொடுப்பாங்க, 2 ரூபா கொடுத்தா பெரிய மண்பானை, 10 ரூபா கொடுத்தா இப்படி சுமந்துட்டு போகலாம் பெரிய மண்பானை. ஆனால் பக்தி ஒன்றுதான். ஸோ நீ 1 ரூபா மண்பானையில் கொண்டு போய் பகவானுக்கு பானகத்தை ஊத்துற, அவர் வாய் எப்படி திறந்துட்டு திறந்துட்டு உட்காந்துருவார், பின்னால மலை நல்லா சுத்திலாம் வர முடியாது. நீ அவருக்கு வாய்க்குல ஊத்தணும். இந்த 1 ரூபா மண்பானையில் சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி கொண்டு கொடுப்பாங்க, உள்ளுக்கு ஊத்துனா கரெக்டாக பாதியை குடிப்பார், பாதி அப்படி கொப்பிடிச்சிருவார், மீண்டும் அதை வாங்கிக்கலாம், வாங்கி நீ குடிச்சிடலாம். அவர் 10 ரூபா மண்பானையில் வாங்கி ஊற்றுனா கரெக்டாக அது பாதி உள்ளுக்கு போயிட்டு பாதியை மட்டும் கொடுப்பார். ஏன்னா நீ என்ன கொடுக்குறியோ அதுக்கு பாதி உனக்கு அப்படி கொடுத்துருவார். மீண்டும் பிரசாதமாக நீ வாங்கிட்டு வந்து குடிக்க வேண்டியதான். இது பல காலங்களாக நடந்துட்டு இருக்குது. அந்த நரசிம்மர் உண்மையிலே குடிச்சிட்டே இருக்கிறார் அன்போட பக்தியோட. ஸோ ஒரு வெள்ளக்காரர் வந்திருக்கிறார் ஆங்கிலேயர் காலத்தில். ஸோ தே ஆர் சூப்பர் பிரெயின் பீப்புள், உண்மையிலே மூளை அப்படி கொம்பு மாதிரி முளைச்சிட்டு போகக்கூடிய நபர்கள். இன்னைக்கு அமைதியாக உட்காந்துட்டாங்க அயர்லாந்தில், ஒன்றும் பண்ண முடியாமல் மூளையை விற்றுட்டாங்க. ஸோ அவர் யோசிக்கிறார், இது என்ன இப்படிலாம் விஷயங்கள் நடக்குது, இதெல்லாம் உண்மை உள்ளுக்கு ஏதாவது ஓட்டம் இருக்கும், உள்ளுக்கு அப்படி பூமிக்குள்ள பூமிக்குள்ளே போயிட்டு இருக்கும், கிணறு இருக்கும், எண்ணெய் கிணறு மாதிரி உள்ளுக்கு போகும் சொல்லி அவர் அதுக்கு ஆராய்ச்சி பண்ண அவருடைய விருப்பம். உடனே பக்தர்லாம் சொல்லாங்க, அப்படிலாம் கிடையாது, பக்தியோட பகவான் குடிக்கிறார், பத்திரம் புஷ்பமலம் செய்யும், நீங்கள் இதெல்லாம் விளையாடி பார்க்காதீங்க, இது உங்களுடைய சிந்தனை சக்திக்கு அப்பாற்பட்டதே, இல்லை இல்லை இதை நான் அப்படியே கண்டுபிடிச்சிருவேன், நீங்களாம் ஒன்று போய் சொல்லிங்கன்னு சொல்லி ஒரு நாள் கோபம் ஆவேசத்தோட உள்ளுக்கு வந்தவர், அவர் பெரிய அதிகாரி ஆங்கில அதிகாரி, நான் என்னதான் உள்ளுக்கு இருக்குன்னு பார்க்குறேன், கையை உள்ள விட்டார், கை விட்டு பகவான் கையை கடிச்சு எடுத்துட்டார். எதை கொடுக்குறியோ நான் எடுத்துருந்தேன், பக்தியோட கையை கொடுக்குற கையை எடுத்துருந்தேன், கையை எடுத்துட்டார், கை இதுக்கு மேல போயிடுச்சு. உடனே அந்த ஆள் அவ்வளவு பெரிய அவசரம் திறந்துட்டான். அதான் ஹிரண்யகசிபு கொண்ட கதை. அதான் பகவான்ல கொல்லப்படணும். உடனே நரசிம்மருடைய விருப்பத்தை புரிஞ்சு பக்தனாக மாறி தன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லா அதே விஜயவாடா ஊர்ல இருந்து பகவானுக்கு பக்தி செஞ்சார். ஹரே கிருஷ்ண. சோதான் நரசிம்மருடைய கருணை. சைதன்ய சரதாமத்தில் நரசிம்மருடைய கருணை ஒரு கதையா சொல்லப்படுது, நிகழ்ச்சியா அதை மட்டும் சொல்லிக்கலாம். இறுதியில ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கடந்த 500 வருடங்களுக்கு முன்பு இந்த ஹரிநாம சங்கீர்த்தன இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காசுர பாசுரம் எங்கே சங்கீர்த்தன பிராய ரஜினிக சுமே தசக. இந்த கலியுகத்தில் உண்மையிலேயே இவங்கலாம் புத்தி உள்ளவனா இருக்கிறானோ, கலியுகத்தில் புத்தி உள்ளவனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அஞ்சே நாளையும் கூட்டினா கூட டக் 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 9 பிரபு 9 நாளையும் கூட்டு, அதுக்கு நம்ம சொல்லிடலாம் பதில், அதுக்கு நம்ம பதில சொல்லி முடிச்சிடலாம். அந்த காலத்தில் ட்ரெயின் டிக்கெட் உட்காந்து எழுதி எழுதி பண்ணுவான், சீக்கிரம் பண்ணிடுவான், டக் டக் டக்னு அடிச்சது அதிகமாகுது டைம். காரணம் இவர் அடிக்கிறதுலே இருக்கிறார், அது கரண்ட் போயிட்டுனா அடிக்க முடியாது. டக் 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 அல்பமேதசக புத்திங்கிறதே கிடையாது, ஞாபக சக்தியே கிடையாது. தாத்தா பேர் என்ன? டக் 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 டக். உன் பேர் என்ன? டக் டக் டக். எதுவுமே இங்க கிடையாது, எல்லாம் அங்கதான் இருக்கு. இவர் ஒத்துக்கணும், இங்க எதுவுமே இல்லை, அங்கதான் எல்லாமே இருக்குன்னு. அல்பமேதசக யார் வந்தாலும் குரு. இன்னைக்கு பார்க்கலாம் குடியாத்தத்தில் ஒரு விஷ்ணு பகவான் இருக்கிறார், நித்யானந்தா போன மாதிரி இப்ப அடுத்த ஆனந்தா வரார். அவர் சொல்லார், குடியாத்தில் உள்ள அவர் சொல்லார், 15 நாளைக்கு ஒரு தர்சனம் கொடுக்குறார். அவர் சொல்லார், நான் தான் பெருமாளுடைய அவதாரம் கூட. பெருமாள் வந்தா முதல்ல வந்து பசுவதையை தடுப்பார். இந்த உள்ளூர் மாவட்டத்தில் அதிகமாக பசுவதை நடக்கிறார், என்ன பகவான் தெரியல. ஸோ இவர் சொல்லார், உண்மையிலே பகவான் சொல்லார், கலியுகத்தில் சொல்லப்பட்டிருக்கு எவன்லாம் உண்மையிலே புத்தி உள்ளவனா இருக்கிறானோ அவன் கலியுகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இந்த நாம சங்கீர்த்தனம் மூலமாக வழிபடுவான். அப்ப இந்த நாமசிங்கிரதன் தான் 500 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அவர் பகவான் உண்மையிலே இந்த கலியுகத்தில் எவன் ஒருத்தன் 16 மாலைகள் ஜெபம் பண்றாரோ, இந்த நாமசிங்கிரதனத்தை பண்றானோ, ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிறானோ, நான்கு விதமான ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடிக்கிறானோ, அவனை யாருமே அழிக்க முடியாது மாயால. அப்போ அந்த காலத்தில் சந்த் காசின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் அரசர் இருந்தார், வங்காள மாநிலத்தை ஆண்டார், மிக முக்கியமாக மாயாப்பூர் நவதி பகுதியை. அவர் வெளிப்படையான முறையில் இந்த பக்தி இயக்கத்தை அழிக்கணும்னு நினைத்தார், அதற்கான ஏற்பாடுகள் செய்தார். அது வந்து அவர் அழிக்கணும்னு நினைக்கல, அங்குள்ள பிராமணர்களுடைய தூண்டுதல் மூலமாக இந்த சங்கீர்த்தனை யாருமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடைபிடித்தார், மிருதங்களை உடைத்தார். உடனே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகப்பெரிய சங்கீர்த்தனை இயக்கத்தோடு அவர் வீட்டுக்கு போய் வந்து பஜனை பண்ண ஆரம்பித்தார் அமைதியான முறையில். அதை பின்பற்றி தான் மகாத்மா காந்தி சத்தியாகரக போரை கொண்டு வந்தார். உண்மையில் அது மகாபிரபுவால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், முறை அமைதியான முறையில் கீர்த்தனை செய்து எல்லாத்தையுமே ஜெயிக்கிறது. ஆனால் உண்மையில் வந்து நரசிம்மர் அதுக்கு முந்தின நாளே வந்து அவரை வந்து பயமுறுத்தி இருந்தார். இப்ப அடுத்த நாள் காலையில் அன்னைக்கு இரவுல வந்து உண்மையில போறாங்க. இவர் கீர்த்தனம் பண்ணும்போது உடனே அவர் பயந்து சந்துகாசி வெளியில வரார். இப்ப சந்துகாசிட்ட மகாபிரபு கேட்கிறார், ஒரு முஸ்லீம்ங்கிறதுனால குர்ஆனின் அடிப்படையில் வந்து ஆன்மீக வாரம் செய்யப்படுது. அப்ப அவர் சொல்லார், குர்ஆனின் அடிப்படையில் கூட பகவான் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவதுதான் கடைசியில் வந்து இறுதியான முறை, அதைத்தான் நாங்க பண்றோம். அப்ப எதுக்கு நீ இதுக்கு தடை பண்ணணும்? பகவான் எல்லாரும் புகழ்ந்து பாடணும் எந்த மொழியில இருந்தான்னு. இப்ப கடைசியில் விவாதத்தின் மூலமாக அவரை தோற்கடிக்கிறார். அப்ப சந்துகாசி சொல்லிருந்தார், உன்னுடைய முறை எனக்கு புரியுது, பகவான நாம சங்கீர்த்தனம் செய்து பாடுவது உண்மையான முறை, இதை செய்யக்கூடிய பக்தர்களுக்கு நான் இனிமே வந்து தடையே விதிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய சந்தையில் வரக்கூடிய எவனுமே தடை விதிக்க முடியாது, நான் சட்டம் எழுதுறேன்னு எழுதியிருந்தார். இன்னைக்கு பார்க்கலாம், கம்யூனிஸ்ட் நாடான ரஷ்யாவில் கிரெம்லின் பக்கத்திலேயே 20 கிலோமீட்டர்ல நமக்கு வந்து இஸ்கான் ஆலயத்துக்கு கோயில் அமைப்பதற்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா, அவ்வளவு பெரிய கம்யூனிஸ்ட் நாட்டில். சோ பகவான் அப்படி மாற்றங்களை உண்டு பண்றார். அப்போ பகவான் கிண்டல் பண்றக்காக கேட்கிறார், மகாபிரபு கடவுள்கள் அவருக்கு தெரியும், நீ இந்த மாதிரி சொல்வதற்கு உண்மையிலேயே நான் உன்னை வந்து வாக்குவாதத்தின் மூலமாக ஜெயித்தது காரணமா மற்ற ஏதாவது காரணமா அப்படிங்கிறார். உண்மையை சொல்லு, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். இப்போ சந்த் காசி சொல்றார், நான் உண்மையை சொல்லிடுறேன், விவாதத்து மூலமாக நீ ஜெயித்தது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. உண்மையில் இரவில் அவருக்கு நரசிம்மர்னா என்னன்னு தெரியல. நேற்று இரவில் வந்து ஒரு சிங்கம் என் கனவுல வந்தது, வந்து என்ன 2 அடி அடிச்சது, 2 புடி பிடிச்சது. இப்படி இது மாதிரி ஏதாவது கீர்த்தனம் பண்றவங்களை, ஹரே கிருஷ்ணா சொல்றவங்களை வந்து நீ வந்து அழிக்கணும்னு நினைச்சா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். நீ யோசிச்சு பாரு, காட்டில் உன ஒரு சிங்கம் பிடிக்கி கழுத்தை கடிச்சிட்டு விட்டுட்டு கடிச்சு கொண்டா கூட பரவாயில்ல, அடுத்த நாள் வரைக்கும் நீ அழுதுட்டே உட்காந்துருப்ப மாதிரி பயந்து போயிருக்கிறான். அது மாதிரி இந்த சிங்கம் சொல்லிச்சது, அதனால இந்த சிங்கத்தை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, அதில் ஹரே கிருஷ்ணா சொல்றவங்களை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நான் வந்து தொடவே மாட்டேன் அப்படின்னு மகாபிரபு சொல்லார். எனக்கு இப்பவும் நம்பிக்கை இல்ல, சிங்கம் உன்னை கடிச்சதுங்கிறதுக்கு, கனவுல வந்து கடிச்சதுங்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் அத்தாட்சி இருக்கான உடனே எல்லாரும் தன்னுடைய சட்டையை கடிச்சு அவர் காமிக்கிறார், நெஞ்சில வந்து சிங்கம் வந்து பிராண்ண அந்த பதிவு வந்திருந்தது. இல்லை ஹரே கிருஷ்ணன் கேட்டு அதனால யாருமே அழிக்க முடியாது. நம்மளுடைய இடம் வாங்கின இடத்துல கூட ஏர்போர்ட் வரும் வந்த இடம் இது பண்ணும் சொல்லி பயப்படுத்துறாங்க. சில நேரங்களில், பல நேரங்களில் கிடையாது. உண்மையில் பகவானுடைய பக்தர்களை யாருமே ஒன்றும் வர செய்ய முடியாது. உண்மையில் அங்கே வரப்போறதுக்கு அது பௌதிகமான ஆகாய விமான தளம் கிடையாது. அங்கே வரப்படக்கூடியது வந்து ஆன்மீகமான விமானத்தளம். பௌதிகமான விமானத்தளம் உன்னை இங்கிறது 10,000 அடிகளுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் மீண்டும் கீழே இறக்கி கீழே இறக்குற இடத்துல உனக்கு கொண்டுரும். கீழே இறக்குற இடத்துல கொண்டுரும். ஊருக்கு வந்து இறங்கிடலாம்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பான். ஊருக்கு புனி போகல, நீ போகிறது நரக உலகத்துக்கு. இறங்க போகிறது மேங்களூரில் கிடையாது, போகிறது நரக உலகத்துக்கு, யமதூதனுடைய உலகத்துக்கு. ஸோ பகவானுடைய இஸ்கான் ஆலயங்கள் ஆன்மீக விமானத்தளங்கள். அங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே வந்து கிடைக்கக்கூடிய ஸ்டாம்ப் டூட்டி இந்த நெத்தியில திலகம் விசா குத்துற மாதிரி. ஸோ இஸ்கான் ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய போர்டிங் பாஸ், வைகுண்டத்துக்கு போகக்கூடிய போர்டிங் பாஸ். அல்ல, இஸ்கான் ஆலயங்கள் வந்து ஆன்மீக விமானத்தளங்கள். ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய்.